ஒரு அரைக்ஷணம் சத்சங்கம் கிடைச்சுட்டா அதுதான் மிகப்பெரிய தனமா சம்சாரிகளுக்கு. அரைக்ஷணம் கிடைச்சா போதும். அதுலேயே இந்த ஜீவனுடைய அஜ்ஞானத்தை நாசம் செய்யலாம். சத்சங்கத்துடைய பிரயோஜனம் என்னடா அப்படின்னா ஞானத்தை கொடுக்கறதில்லை, அஜ்ஞானத்தை நாசம் பண்ணா. எல்லா ஆத்மாவுக்குமே அவனுடைய ஸ்வரூபத்தின்படி பார்த்தோம்னா ஞானம் இருக்கு, ஆனா அஜ்ஞானம் மேல மூடிந்து கிடக்கு. எப்படி ஒரு கண்ணாடி அழுக்கினால மூடி இருந்தா அதனுடைய பலபரப்பு தெரியாம இருக்கோ அது போல யதாவுல்வேன ஆபிரதோ கர்ப்பகன்னு சொல்லும்படியா சிசுவானது எப்படி கர்ப்பத்தினால மூடி இருக்கப்பட்டிருக்கோ அந்த மாதிரி, எப்படி அக்னியானது புகையினால மறைஞ்சு கிடக்கிறதோ அது போல ஜீவனுடைய ஞானமானது ஸ்வரூபமானது அஜ்ஞானத்தை மறைஞ்சு கிடக்கு. அதனாலதான் உபனிஷத்துல கூட அசசோமா சத்கமய சமசோமா ஜோதிர் கமய மிருத்யோர்மா அமிர்தம் கமயன்னு பிரார்த்தனை. சனாத்தனமான ஹிந்து தர்மத்துடைய விஷயங்கள் எல்லாமே பார்த்தோம்னா பிரார்த்தனை தான் இங்க அஸ்திவாரமா இருக்கு. எது வேண்டுமானாலும் பிரார்த்தனை பண்ணா நடக்கும் அப்படின்றத நம்முடைய வேதம் ரொம்ப தீர்மானமா சொல்லும். பிரார்த்தனை ஒண்ணுதான் சகலவிதமான தேவைகளையும் பூர்த்தி செய்யும் வழியான ஒரு பிரயோஜனமுடைய காரியம் அப்படின்னு சொல்றார். அத்தனை வசதி பிரார்த்தனை. அந்த மாதிரி பிரார்த்திக்கணும், முக்கியமா பக்தி வரணும்னு பிரார்த்திக்கணும். மனுஷ சரீரத்துல எத்தனை அவசரம் போக முடியுமோ அத்தனை அவசரம் பக்தியில போகணும். சம்சாரத்துல இருக்கிறது, வேலைக்கு போகிறது, தனம் சம்பாதிக்கிறது, கல்யாணம் பண்ணிக்கிறது, குழந்தைகளை பெற்றுக்கிறது, இதெல்லாம் சரீரத்துடையதான காரியம். ஆத்மாவுடைய காரியம் பக்தி. அந்த பக்தியில மகோன்னதமான நிலையை அடையும். பகவானை மயங்கி போகும்படியான ஒரு ஸ்திதி அடையும். அதற்குதான் ஒவ்வொரு நிமிஷமும் பிரயத்தனப்பட்டுட்டே இருக்கணும். பக்தி பண்றேன்னா நிஜமாவே பக்தி இருக்கா, இப்படி வேஷமா இருக்கா, கற்பனையா இருக்கா, எதிர்பார்ப்பா இருக்கா, அகம்பாவமா இருக்கா, சரியான ஸ்திதியில இருக்கா, இதெல்லாம் சிந்தனை பண்ணிட்டே இருக்கு. நாமஜபம் பண்ணிட்டே வர 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 எப்ப தப்பா போறோமோ, எங்க தப்பா போறோமோ அந்த இடத்துல டக்குனு புரிஞ்சுக்கிட்டா தப்பு பண்ணுறோம். ஏன்னா மனுஷ தர்மால ஒரு விஷயம் பார்த்தோம்னா பொதுவா இருக்கு, தப்பு பண்ணதை அவடா பண்ணிட்டேன் அப்படின்னு புலம் வர்றது, அழகு, அதற்காக வருத்தப்படுறது, அதற்காக இயங்கறதும் சுவாவமா இருக்கு. ஆனா பக்தியும் நாமஜபமும் லபிக்கிற சமயத்துல இது தெளிவா புரியும். இது தப்பு தெரிஞ்சுடுத்தான லபிகேஷன் தான், இது பாபம் அப்படின்னு தெரிய போனும். அது தெரியறதுக்கு சதாச்சாரி நடத்துல மயர்வர மதிரவம் வேணும்னு பிரார்த்தனை பண்ணு. சந்தேகமில்லாத ஒரு சுத்தமான விசுவாசமும் பக்தியும் வைராக்கியமும் ஞானமும் அவசியமா இருக்கு. அதுதான் சர்வசிரேஷ்டம். இந்த திருக்கோளூர் பெண்களை எதிராஜத்தை அதைத்தான் சொல்றோம். ஒவ்வொருத்தரை பத்தி விதவிதமா விதவிதமா சொல்லி தனக்கு அந்த மாதிரியான ஒரு ஸ்திதி இல்லை அப்படின்னு சொல்லி எதிராஜனிடத்துல ரொம்ப நாளா பேசறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னா கூட கலச்ச வாய்ப்பை பயன்படுத்தி இருக்காங்க. சில பெரியவா சொல்றா அவள் ராமானுஜர்னு தெரியாமலேயே பேசிட்டு இருக்காங்க. ராமானுஜர் இவர் ஜெகதாச்சாரியன் அப்படின்னா இவர் யாரோ ஒரு குரு மகாத்மா அது மட்டும் தெரியாது, இவர் தான் ஸ்வயம் ராமானுஜர் அப்படின்னு தெரியுது. ஏன்னா இதே பெண்கள் நாங்க கேட்டு சிறந்த ராமானுஜ விஷயம் அவரிடத்துல சொல்றாரு. ஆச்சரியமா பின்னாடி வரும்போது பார்த்தோம்னா ராமானுஜர் அற்புதமான விஷயங்கள் அவரிடத்திலே அவள் பேசலாம். சில பெரியவா தெரிஞ்சுதான் பேசினா அப்படின்னு சொல்றான், அவங்க பேசலாம். ஆச்சரியமான விஷயங்கள் அழைத்து வருகிறேன் என்றேனும் அக்ரூர வை போலே அகமொழித்து விட்டேனோ விதுரவை போலே தேகத்தை விட்டேனோ ரிஷி பத்னியை போலே தசமுகளை செற்றேனோ பிராட்டியை போலே. முதல் மூணு வாக்கியம் கவனிச்சு பார்த்தோம்னா அக்ரூர விசுர ரிஷி பத்னி மூன்று பேருமே தேக அபிமானம் இல்லாமல் இருந்தார். அதனாலேதான் அவ்வளவு அழகா கிருஷ்ண சாமித்யத்தை உணர்வதற்கும் அனுபவிப்பதற்குமான ஒரு பலம் அவளுக்கு இருந்தது. அபிமானம் தான் இந்த ஜாதி, இந்த குலம், இந்த மதம், இத்தனை வயசு, என் புத்தியில இவ்வளவு விஷயங்கள் இருக்கு, இது அவசியம் இல்லை. இவ்வளவு சேரலான விஷயம் ஞாபகம் இருக்குன்னா அது மூளையுடைய பலம். அதுக்கு மேல அதை ஒண்ணும் பெருசா யோசனை பண்றதுக்கு ஒண்ணும் இல்லை. அதே மூளை ராத்திரி தூங்கிட்டு இருக்க சமயத்துல ஒண்ணும் எத்தனை விஷயம் ஞாபகம் இருக்குன்னு தெரியல. பாகவதமும் ஞாபகம் இருக்கிறதில்லை, அப்பொழுது ராமாயணமும் ஞாபகம் இருக்கிறதில்லை, பத்மநாபம் ஞாபகம் இருக்கிறது கிடையாது. அதனால ஒரு விஷயம் ஞாபகமா இருக்குன்னா அது மூளை சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம், சரீர சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். இந்த ஆத்மா அப்படியே பரமாத்ம தியானத்தை தளர்ச்சி கடக்கணும். சரீர அபிமானத்தை நான் பகவானுடைய குழந்தை, இந்த சரீரம் பகவானுடைய சொத்துன்னு இருந்துட்டா சந்தோஷம். நாலாவதா சொல்றான் அந்த சமுகனை செற்றேனோ பிராட்டியை போலே, பிராட்டி மாதிரி பண்ண முடியாது, இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு முயற்சி கூட யாரும் பண்றதில்லையே, நாக்கு அடக்க முடியல, அதெல்லாம் அடங்குமா, அதெல்லாம் ஜீவன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி கோபத்தை அடக்கலாம் இல்லையா, அது மாதிரிலாம் பண்ண மாட்டேங்கிறது. பல விஷயங்கள்ல பார்த்தோம்னா நமக்கு ஒத்துற விஷயங்கள் எல்லாம் ஒரு விதமாகவும், ஒத்துவராத விஷயங்கள் எல்லாம் ஒரு விதமாகவும் பேசுறதே நமக்கு சுவாவமா இருக்கு. சீதாபிராட்சி மாதிரி ஒரு முயற்சி பண்ணலாமே, அடுத்ததா பண்ற காரியத்தை ஏற்கிட்டு பண்ற மாதிரி சீதாபிராட்சி மாதிரி நானும் இந்திரிய நிக்கிரகம் பண்ணணும், எதற்கும் நான் மயங்காம பரமாத்மா பக்தி பண்ணணும்னு ஒரு எண்ணம் வரமாட்டேங்கிறதே. தசமுகனை செற்றேனோ பிராட்டியை போலே, பிணவெழுப்பி விட்டேனோ சுண்டை மாலை போலே. கலியுகத்தில் இருந்தாலும் பகவத் விஸ்வாசம் இருந்தா அவன் நடத்துவான்னு நம்பிக்கை இருந்தா பகவான் நடத்துவான். சினவின் விட்டேனோ கண்டா கர்ணனை போலே. முதல்ல ருத்ரன் ஆசிரிச்சிருந்தான், அதன் பிறகு அவர் சொல்படி கிருஷ்ணன் ஆசிரிச்சான், நல்ல கதி அடைஞ்சுட்டான். ஒரு ரிஷியுடைய பிணத்தை பகவானுக்கு கொடுத்து அதன் மூலமா நல்ல கதி அடைகின்ற அளவுக்கு கிருஷ்ணனிடத்துல எதை கொடுத்தாலும் மாங்கிடுவான்ற ஒரு திருட விசுவாசம் அவனுக்கு இருந்தது. ஒரு பிசாசுக்கு இருந்தது, ஒண்ணுமே கொடுக்க முடியலன்னா கூட தன்னையே கொடுத்தாலே போதுமே அப்படிதான் பகவான் சொல்றான். மண் மனாபவ மத் பக்தோ மத்யாஜீமாம் நமஸ்குரு. மனசு என்கிட்ட கொடுத்துடுறா, புத்தி என்கிட்ட கொடுத்துடுறா, என்னையே வணங்குறா, மாவே வைஷதி. அப்படி என்னோடத்து ஏற்படா சந்தேகம் வேண்டாம்னு சொல்லப்பட்டலாம். அந்த மாதிரி இந்த விசாசு பகவானுக்கு ரிஷி பணத்தை கொடுத்து நல்ல கதி அடைஞ்சிட்டானே. பிறவிந்தித்தேனோ கண்டா கர்ணனை போரே, தாய்க்கோலம் செய்தேனோ பண சூழலை போலே. ஜெகஜனனியா இருக்கும்படியா சீதா மாதாவுடைய தான் அலங்காரத்தை பார்த்து ஆனந்தப்பட்டால் அமைச்சியாது. சரியா பார்த்தா ராமாயண விஷ்ணத்துக்கு சொல்றான், நட்சத்திரேனோ பிராஜியேன்றது கடைசியில ஆரம்பிய காலத்துல கடைசியில முடியும் போது ராவணன் தூக்கின்றதை அவன் அங்க வச்சுண்டு அவள் படுற பாடலாம் பார்த்தோம்னா சுந்தரகாண்டம்தான் விஸ்தாரமா காண கிடைக்கிறது. இதெல்லாம் மாத்தி மாத்தி சொல்றான். இந்த அமைச்சியா தேவியோட விஷயம் முன்னாடியே முடிஞ்சு போயிடுறது, ஆனா இது மாத்தி மாத்தி இது பின்னாடி அதன் முன்னாடி முரண்பாடா சொல்றான். ராமாயணம் என்ன கதும் நவாக கேட்டுட்டே வரும். ஒவ்வொரு நாளா கதை வர 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 பார்த்தோம்னா கடைசி நாள் என்ன கேட்டோம் அதுதான் முன்னாடி நிற்கும். முன்னாடி நாள் கேட்டது கடைசியே உட்கார்ந்து அது வேற நிற்காது. எல்லாமே நான் கீழே 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 உட்காந்துட்டு மேல எது கடைசியா கேட்டும் அதுதானே இருக்கும். ஆகாரம் சாப்பிடறோம், சாம்பார் சாப்பிடறோம், ரசம் சாப்பிடறோம், மோர் சாப்பிடறோம்னா நாட்டு பாட்டா கடைசியில இந்த மோர் சாப்பிடக்கூடிய ருச்சியில தான் இருக்கும். சாம்பார் சாப்பிட்டுருக்கோம், சாதமும் சாப்பிட்டுருக்கோம், ஆனாலும் இந்த ருச்சி மேல நிற்கிற மாதிரி இவனுடைய அனுபவங்கள்ல சிலது மேலையும் சில விஷயம் ஆனா இருக்கு எல்லாம். அந்த மாதிரி தாய்கோலம் செய்தேனோ அனசுயே போலே. தாயார் கலக்காரம் பண்ணி பார்க்க வேண்டாமா, ஜென்மா சாபத்தியம் மன்னிக்கணுமே, அதானே உத்தமமான காரியம். அந்த வாடாத மாதிரியும் பார்த்தோம்னா ஸ்திரீகளுக்கு உத்தமமான எவ்வளத்துக்குரியதான வாடாத மாலை நல்ல ஆபரணங்கள்னா அடுத்தவாள் கொடுக்கறதே அவ்வளவு சாதாரணமா மனசு வராது, வரவே வராது. சின்னதா இருந்தாலும் கணக்குன்னு வச்சுக்கணும், ஓரத்தை ஒரு ரெண்டாவது வச்சுக்கணும்னு எல்லாமே எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்ல மாட்டான். அப்படியே இல்லையே எனக்கு ஆசையெல்லாம் ஒன்றும் கிடையாது, மூணு கழுதோட நிக்கிறதா நாலு பேர் சொல்லுவாரு இப்படி சொல்லி தன் ஆசையை பூர்த்தி பண்ணிக்கும்படியான ஒரு மனசு இருக்கும். இல்லையே சத்தியமா இதெல்லாம் வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லலாம் யாருமே மாட்ட, யாராலையும் முடியாது. ஆனா இந்த அனசுயா தேவி எதை பத்தியும் கவலைப்படாம சீதா பிராட்டி அலங்காரம் பண்ணி அதை அனுபவிச்சாங்க. இது மாதிரி கோவில் எல்லாம் இந்த தாயாரையும் பெருமாளையும் அலங்காரம் பண்றோம், பார்த்து பார்த்து அலங்காரம் பண்ணிட்டு அவள் அனுபவிக்கிறது சுகமே தனிதான். நம்ம அனுபவிக்கிறது ஒரு தனி சுகம், அதுவும் இவள் அலங்காரம் பண்ணதற்கு அத்தனை பேரும் இவளை பார்த்து சந்தோஷிக்கிறத பார்த்துட்டு அப்பா அனசுயா தேவி பரம சந்தோஷம். இந்த ஆபரணம் இந்த மாலைக்கெல்லாம் ஒரு நல்ல கதி கிடைச்சிருத்து, இத்தனை நாள் இருந்த பத்திவிரதா தர்மத்துடைய பிரயோஜனம் தபசுடைய பிரயோஜனம் எல்லாம் சேர்த்து என்னதான் அவருக்கு பிரயோஜனம் கிடைச்சதுன்னா சீதா பிராட்டிக்கு அலங்காரம் பண்ணும்படியான ஒரு பாக்கியம் வாய்ச்சு. பகவான் யார் யாருக்கு எந்த கிருபை பண்ணா அவளுடைய ஆத்மா பிரசன்னமாகுமோ அந்த மாதிரி தான் கிருபை பண்றான். அது நம்ம புரிஞ்சுக்க மாட்டேங்கிறது. எல்லாருக்கும் அடக்ககம் உண்டு, எல்லாருக்கும் அவளுக்கு தேவையானது பகவான் கொடுக்க, அவளுக்கு எவ்வளவு ஜீரணம் ஆகுமோ அது போது. அந்த மாதிரி இந்த சீதாபிராட்டி அலங்காரம் செய்யும்படியான ஒரு பாக்கியத்தை கொடுத்து இந்த அனசுயா தேவியுடைய ஆத்மாவை பிரசன்னப்பட வச்சானா என்கிறான். தாய்கோலம் செய்தேனோ அனசூயையை போலே. அந்த மாதிரி பகவான் உணர்க்கும்படியா ஒரு அலங்காரம் பண்ணினேனா தாயாருக்கு, இல்லையே நான் முதல் புழுக்க வரப்பல கடந்தாயின்னு வயல்ல கடந்தாயின்னு. சாதாரணமா உலகத்துல வாழ்றோம்னா மரியாதையோட வாழ்ந்தா போதும், மானத்தோட வாழ்ந்தா போதும், ஏதோ அடுத்த வாழ்க்கையும் எதிர்பார்க்காம ஒரு சின்ன வீட்டுல இருந்துட்டு கஞ்சியோ கூட நம்ம நாட்டுக்குள்ள இருந்துட்டு அடுத்த வாழ்க்கையில அவமரியாதை இல்லாம நடந்தா போதும். இவ்வளவுதான் நம்ம பொறுத்த வரைக்கும் வாழ்க்கைக்கு மேலாம் பெருசா வாழ்க்கையை பற்றிய ஒரு அபிப்பிராயம் எல்லாம் கிடையவே கிடையாது. ஆனா இந்த திருக்கோள பெண்களுக்கு பக்தர்களுடைய வாழ்க்கையில உண்டான நிகழ்ச்சியை பத்தி ஒரு பெரிய அபிப்பிராயம் இருக்கு. இந்த மாதிரி தானே வாழணும், இதுதானே வாழ்க்கை. என்னமோ ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறதுனா ஒரு பிரயோஜனம் இல்லாத முயலுடைய மலத்துக்கு சமானம்னு அவருடைய அபிப்பிராயம். அதனால் இந்த மாதிரி இல்லையே ஒரு புலம்ப தாய் கோலம் செய்கேனோ, அனகுயை போலே தந்தை எங்கே என்றேனோ, துருவனை போலே துருவன் பகவான பார்க்கல, அம்மா கிட்ட எங்கேயிருந்து கேட்டான், நாரதத்துல எங்கேயிருந்து கேட்டான் பார்த்தானே, எனக்கு வைத்தமானுக்கு பெருமாள் தந்தையா இருக்க, உனக்கு தந்தை வந்துட்டு நான் ஓடி நிற்கேன், நான் எந்த வருத்தம் சிரேஷ்டம், தந்தை எங்கே என்றேனோ துருவனை போலே, மூன்றெழுத்து சொன்னேனோ க்ஷத்ர சந்துவை போலே, கோவிந்தான்ற அந்த திருநாம சங்கீர்த்தனத்தை சொல்லி பாவங்கள் அழியப்பெற்று உத்தமமா பிராமண வம்சத்தை அடைஞ்சு நல்ல கதி அடைஞ்சானே க்ஷத்ர பந்து, அந்த மாதிரி அந்த கோவிந்தநாம சங்கீர்த்தனத்தை ஒரு சத்தையும் ஒரு விசுவாசம் எனக்கெல்லாம் இல்லையே அப்படின்னு பொருந்தா. மூன்றெழுத்து சொன்னேனோ க்ஷத்ர பந்துவை போலே, ஒன்பது வாக்கியம் பத்தாவது சொல்ற ஸ்ரீமத் ராமாயண செல்வம். முதல் அடியை பெற்றேனோ அகலிகையை போலே, முதல் அடியாச்சரியத்தின்னா பகவானுடைய திருவடி பலம் பல பேருக்கும் அவன் வாமன அவதாரம் எடுத்து கங்கையுடைய ஆவிர்வாவத்தினாலதான் புரிஞ்சது. அதுவும் அந்த வாமன அவதாரத்துடைய திருவடி மகாபலி தலைவர் காலவச்சு கீழ் அழிச்சிடுச்சு, அதனால கொஞ்சம் பயமாத்தான் இருந்தோம். சீக்கிரம் அவதாரம் எல்லாருக்கும் சுகம் தரும்படியா இது கொஞ்சம் பயம் இருந்ததான், திருவடியா இருக்கே தாங்க முடியாது அப்படின்னு பயந்து போகும்படியாத்தான் இந்த பெருமான் இருந்தான். ஆனால் ராம அவதாரம் அதை காற்றும் சுகமா இருந்ததான். அதுவும் பகவானுடைய திருவடி பலம் யாருக்குமே புரியல, தசரதனுக்கும் தெரியல, கௌசல்யா தேவிக்கும் தெரியலையா, அயோத்தியா நகரத்து ஜனங்கள் எல்லாம் ராமனுடைய குணங்கள்ல மயங்கி கிடந்தார். ராமனுடைய திருவடி பலம் பரிபூர்ணம் அவளுக்கும் தெரியாது, விஸ்வாமித்திரே புரியல, எல்லாரும் நடந்து நடந்து அழிச்சிட்டு போறார். எனக்கு ராமனை கொண்டான் இவர் கேட்க தசரதன் தரமாட்டேன்னு சொல்ல, கடத்தில பதிஷ்டான்னு சொல்ல, ஒரு வழியா ராமன் அழைச்சிட்டு நடந்து நடந்து நடந்தானே போறார் தலையை நதிக்கரைக்கு. அங்கேந்து நடந்து இங்கேந்து நடந்து அந்த பகவான் நடந்து 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 எல்லா விதமான காரியங்களையும் பண்ணான். பகவிகை பாக்யவதி அத்தனை சிரேஷ்டம். அந்த கௌதமனுடைய சாபம் கூட அவளுக்கு பரம அனுகிரகமா முடிஞ்சிருக்கு. நிஜமாவே அதுக்குதான் பக்தமான இருக்கணும். அவளுடைய கோபம் கூட நம்முடையதான பாபத்தை நாசம் பண்ணும்படியா இருக்குமே ஒழிய நம்முடையதான் ஆனந்தத்தை நாசம் பண்ணும்படியா ஒரு நாளும் இருக்கவே இருக்காது. நல்ல கோபுரம் மணிக்கிறவனுக்கு கூட நாரத மகிழ்ச்சி சாபம் கொடுத்தார், ஆனா சாபம்னு சொல்லவே முடியாது, பரம அனுகிரகம். ஒரு காலம் நாரத மகிழ்ச்சி அதை கண்டுக்காம போயிருந்தா அப்படின்னா மலகூப மணிக்கிறவன் இன்னும் உருப்படாம போயிருப்பா, கிருஷ்ண சாங்கியத்தை உணர்ந்திருக்க மாட்டான். இவர் சாபம் கொடுத்த ஒரு காரணத்தினாலேயே எம்பெருமான் இவர்களோட பேச அவர்கள் இவனை ஸ்துதி பண்ண உத்தமமான மோட்சலோகத்தை அடையும்படியான ஒரு தகுதி வாய்ச்சது அப்படின்னா நாரத மகிழ்ச்சி கொடுத்த சாபம் தானே. அதனால பக்தர்களுடைய கோபம் கூட நமக்கு அனுகிரகம் தானே ஒழிய நிகரம் இல்லை. நம்முடைய அகம்பாவத்துக்கு நிகரம் ஒழிய ஆத்மாவுக்கோ இல்லைன்னு சொன்னா நம்முடைய ஆனந்தத்துக்கோ ஒரு நாளும் அது நாகம் பண்றதுக்கான ஒரு காரியத்தை பண்ணவே பண்ணாது. மகாத்மாக்கள் எல்லாம் என்ன தெய்வீக சாபம் கொடுக்கறா அப்படின்னா சரீரத்துக்கு தான் சாபம் கொடுக்கறாளே ஒழிய இந்த ஆத்மாவுக்கு இல்லை. அந்த ஆத்மா எந்த சரீரத்துல இருந்தாலும் அப்படியே தான் இருக்க போனா அவளுக்கு நன்னாவே தெரியும். இந்த கௌதமனும் அப்படி ஒரு சாபம் கொடுத்துட்டாரா இந்த அகலிக்கு, இந்திரனிடத்துல மயங்கின அவள் அப்படின்னு ஒரு காரணத்துக்காக ஒரு சாபம். ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா இந்த அகலிகா சாப விமோசனத்தை தெரிஞ்சிடக்கூடிய விஷயம், எப்பேற்பட்ட மகாபாபமா இருந்தாலும் எம்பெருமானுடைய சரண தூளி நம்ம மேல பற்றுடுத்தனா அப்பொழுதே அவர் பரம பவித்திரமாகிறார். துளி கூட சந்தேகமே வேண்டாம். பிராரந்த கர்மாவை அனுபவிச்சு கழிச்சு அதன் பிறகு சரீரத்தை சுத்தி பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்ல. எம்பெருமானுடைய திருவடி தூளி மேல பற்றுடுத்தினாலே போதும் அப்படின்னுதான் சொல்றார். அதுவும் சிவன் வால்மீகி ராமாயணத்தை பார்த்தோம்னா அகலிகை யார் கண்ணுக்கும் தெரியாமல் ஒரு ரூபத்துல இருந்தாலும் ஒழிய கல்லா இருந்த மாதிரி காண கிடைக்கிறதுல சில இடங்கள்ல பெரியவா கல் ரூபத்துல இருந்ததாகத்தான் சொன்ன சிவன் வால்மீகி ராமாயணத்துல ஒரு நுண் உருவில தான் இருந்ததாகத்தான் காண கிடைக்கிறவிய முக மாதிரி ஒரு ரூபம் இல்லாத ஒரு தன்மையில தான் இந்த அகலிகா இருக்கா. எம்பெருமான் வந்துட்டானா. ஸ்ரீ போகும்போது அந்த ஆசிரமத்தை பார்த்துட்டு சாதாரண என்ன ஆசிரமம்னு கேட்டு போயிருக்கலாம். சர்வஜன் எல்லாம் தெரிஞ்சான், கேட்காமலும் போயிருக்கான். இருந்தாலும் கேட்டான் விஸ்வாமித்தன் பரம சந்தோஷமா கௌதமனுடைய விஷயம், மகளிகா விஷயம், இந்திரனுடைய விஷயம், எல்லா விஷயத்தையும் சொல்ல சொல்றது மட்டும் இல்லாமல் வாழலாமா, இந்த ஆசிரமத்துக்குள்ள நுழைஞ்சு போகலாமான்னு அவசியம் போனார். பகவான் அர்ஜுன் வந்து ஒரு ஸ்திரீக்கு சாப விமோசனம் கொடுக்கிறான். ஒரு விஸ்வாமித்திரன் விஸ்வத்துக்கு மித்திரனா இருக்கிறதால விஸ்வாமித்திரன் ஒரு பேர். வசிஷ்டர்கள் இந்த மாதிரி உத்தமமான காரியங்கள் பண்ணணுன்றதுக்காக தான் அந்த விஸ்வாமித்திரன் அந்த பாடு படுத்தினார். வசிஷ்டர் வாயால் பிரம்மரிஷி பட்டம் வாங்கணும், இவர் அந்த பிரயத்தப்பட்ட காரணத்தினாலும் சத்தியமாக பிரம்மரிஷியா தானே இருந்தார். பிரம்மத்தை கூட வச்சுட்டு என் ராகத்த ரக்ஷணம் பண்ணு, பொன்னால மட்டும்தான் முடியும்னு சொல்லி பிரம்மத்துக்கே கங்கா மகாத்மியை முதற்கொண்டு எல்லாத்தையும் சொல்லும்படியான ஒரு பாக்கியம் இந்த விஸ்வாமித்திரருக்கு பரிபூரணமா கிடைச்சதுன்னா வசிஷ்டருடையதான அனுகிரகம் தான். ஒண்ணுமே இல்லை, வசிஷ்டர் அப்படி என்ன அனுகிரகம் பண்ணார்னா ஒரு இடத்துல கூட விஸ்வாமித்திரரை கொண்டாடவே இல்லை. இதுதான் அவன் அனுகிரகம். வாழ்க்கையில பத்து பேர் நம்ம கொண்டாடும் போது கீழே இறங்குறோம், ரொம்ப கேவலமா போகிறோம், அகம்பாவத்தை வசந்து போகிறோம். ஆனா மகாத்மாக்கள் ஆச்சாரிய புருஷர் ஒரு நாள் நம்மளை மறந்து கொண்டாடவே மாட்டார். ஏன்னா கொண்டாடுறதுனால இந்த ஆத்மா நஷ்டப்படுற கொண்டாட வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? ஒரு சரீரம் உத்தமமா புத்தி சாதுரியத்தோட இருக்குன்னா பிராரப்தம், அதனால புத்தி சாதுரியம் இருக்கு. ஒரு சரீரம் அழகா இருக்குன்னா பிராரப்தம், அதனால அழகா இருக்கு. ஒரு சரீரம் நிறைய தனம் இருக்கு, நல்ல வேத விற்பத்தெல்லாம் இருக்குன்னா பிராரப்த கர்மா, அதனால இந்த சரீரத்தை கொண்டாடுறதுக்கு அவசியமே கிடையாது. எந்த சரீரத்தை கொண்டாடணும்னா பகவான் அனுபவிக்கும்படியான நித்திய சூரிகள் நித்தியமுத்தராக அந்த சரீரத்தை கொண்டாடலாம், இல்லைன்னா குருவனுடைய சரீரம்னா கொண்டாடலாம், பிரகலாத சரீரம்னா கொண்டாடலாம். ஒரு நோய் இருக்கு, ஒரு வைத்தியம் இருக்கான்னா, ஒரு சரீரம் இருக்கு, அந்த வியாதி இருக்குன்னா அந்த சரீரத்துடைய வியாதி தான் அவருக்கு பிராதாரியமா தெரியும். ஒழிய அந்த சரீரத்துடைய அழகோ இல்லைன்னு சொன்னா அந்த சரீரத்துடைய குலமோ கோத்திரமோ அவருடைய பெருமையோ தெரியவே தெரியாது. ஏன்னா அந்த வியாதி இருக்கிறதா அந்த சரீரம் படாத மாதிரி படுறது இல்லையா? அந்த மாதிரி இந்த ஆத்மா சரீரத்துல மாட்டிட்டு கிடக்கு. சரீரமே பிரச்சனை, பிரசஞ்சமா பிரசைகிற மாதிரின்னு ஜனவர்தன் சொல்ற மாதிரி இதுவே பெரிய தண்டனை. இந்த தண்டனையில எல்லாரும் கொண்டாட 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 இன்னும் அபிமானம், இன்னும் அகமாவா இந்த மாதிரியே நான் இருக்கிறேன் எதிர்பார்ப்பு. இதே எதிர்பார்ப்பு யாராவது ஒருத்தர் நம்மளை கேவலமா பேசிட்டாங்க, இல்ல இல்ல எத்தனை ஜென்மம் ஆனாலும் நான் நிரூபணம் பண்ணணும், திரும்ப ஒரு தடவை சரீரத்தினால் அபிமானம் வச்சு புனரதி சரணம் புனரதி மரணம் புனரதி சரணி சதவே செய்யணும்னு இந்த சரீரத்தை எல்லாரும் கொண்டாடணும் கொண்டாடணும் முயற்சி பண்ணி கடைசியில ஆத்ம தியானமே விட்டு போய் கோடி 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 ஜென்மாவும் சரீரத்திலேயே தரந்து தரந்து மாற்றிண்டு படாத பாடுபடுறதை காட்டிலும் ஒரு ஜென்மா இருந்தாலும் அது முழுக்க முழுக்க திட்டு வாங்கிட்டு இருந்தாலும் ஆச்சாரிய அனுகிரகம் கிடைச்செடுத்துனா பரமாத்மா கருமான பட்சத்துல அதுதான் விசேஷம். இந்த வசிஷ்ட ஒரு இடத்துல கூட கொண்டாடல, ஒரே பிரச்சனையும் என்ன, தன் பிள்ளைகளுக்கெல்லாம் சாபம் கொடுத்து அழிச்சு போடுற விஸ்வாமித்திரர் கோபத்துல. இந்த திரிசங்க விஷயத்துல வசிஷ்டருடைய பிள்ளைகளுக்கு மேலாம் கோபம் வந்து அத்தனை பேரும் இறந்து போகிறதுன்னு சாபம் கொடுத்த சமயத்துல கூட வசிஷ்டருக்கு பிரதிசாபம் கொடுக்கும்படியான பலம் இருந்த சமயத்திலும் கூட ஒன்னும் சொல்லாம எல்லாம் நன்மைக்கு என் குழந்தைகளுடைய பிராரப்தம் முடிஞ்சு போயிடுத்துன்னு இருந்தார். எல்லாருடைய பிராரப்தத்தையும் மாற்றக்கூடிய சக்தி வளர்த்த வசிஷ்டருக்கு தன் குழந்தைகளுடைய பிராரப்தத்தை மாற்ற முடியாதா? அவசியம் இல்லை. ஏன்னா ஒரு விஸ்வாமித்திரனை கொண்டு வரத்துக்கு இந்த குரு அவ்வளவு நஷ்டப்படுறார். ஒரு சசிஷ்யன் வரத்துக்கு நிஜமாவே சதாச்சாரி புருஷர் அத்தனை பிரயத்தனப்படுறார்கள். ஒரு விவேகானந்தரியா ராமகிருஷ்ண பரமத்தில் எவ்வளவு பிரயத்தனப்பட்டார், ஒரு மதுரகவி ஆழ்வார்க்கான சுவாமி அம்பாள் எத்தனை பிரயத்தனப்பட்டார், ஒரு ராமானுஜருக்கான சுவாமி ஆனந்தால் அந்த மாதிரி பட்டார். என்ன கவனிச்சு பார்த்தோம்னா ஒரு சசிஷ்யாவை உருவாக்குறதுக்கு அவ படுற பாடு விரும்பாள். இந்த பொருட்கள் எல்லாம் தங்க நகையை செதுக்கிறான்னு ஈட்டி நன்னா சூட்ல காண்பிச்சு அதுக்கப்புறம் தேவையில்லாதெல்லாம் வெட்டி எடுத்து அதுக்காக டிசைன் எல்லாம் பண்ணா பெரிய காரியம். தங்க நகைக்கு பண்ணிக்கிறதுக்கு சொல்லமா இருக்கு, பண்ற வரைக்கும் அவனுக்குதான் பாடு. பார்த்து பார்த்து நுணுக்கமா கவனிக்கணும். ஒரு தங்க நகையை ஒழுங்கா கொண்டு வரதுக்கு அவ்வளவு நுணுக்கம் வேண்டி இருக்கு, நிதானம் வேண்டி இருக்கு, சரியான பக்குவம் வேண்டி இருக்கணும். ஒரு சசிஷ்யாவை தயார் பண்றது அக்கட்டித்த கடனா சாமர்த்தியம் இருந்தாலுடைய நடக்கவே நடக்காது, பெரிய காரியம். அவ்வளவு சேஷ்டம் அந்த விஸ்வாமித்திரன். அப்படி வசிஷ்டர் பக்குவப்படுத்தி கொண்டு வந்தது ராமன் அலட்சியின் போக இந்த ராமன் உள்ள நிறைஞ்சான், கௌதமனுடைய ஆசிரமத்துல நிறைஞ்சான். இவனுடைய திருவடி தூளிதான் மட்டும்தான், தெளிவா சொல்லுமோ சொல்லா சில பேர் அவன் திருவடியெல்லாம் கொண்டு வைக்கவே இல்லை. இவன் திருவடியில் இருந்த ஒரு தூசி அவன் மறைஞ்சு கடந்த அகலிகாமையில பட்ட உடனே அவளுக்கு ஸ்ரீரூபம் வந்துடுத்துன்னு சொல்றான். அத்தனை சிரேஷ்ட கம்பன் கூட தன்னுடைய அற்புதமான கம்பராமாயணத்தை சொல்லும் பொழுது மைவண்ணத்து அரக்கி போரின் மைவண்ணத்து அண்ணரே கைவண்ணம் அங்கு கண்டே கால்வண்ணம் இங்கே கண்டேன்னு சொல்லி அப்பா உன்னுடைய புஜபல பராக்கிரமத்தை தாடகையோட நீ சண்டை போடும்போது பார்த்தேடா, உன்னுடைய திருவடி பலத்தை இந்த இடத்துல பார்த்துட்டேன்னு சொல்றான். லோகத்துக்கே முதல்வன் பகவான் ராமச்சந்திரமூர்த்தி, அந்த திருவடியை வாங்கிக்கணும்னு யாருக்குமே தோணலையே. அந்த திருவடியை தலையில வச்சு அப்பாடா என் ஜென்மா சாபல்யம் ஆயிடுத்து, இனிமேல் எனக்கு பாவமே கிடையாதுன்னு படியான ஒரு பாக்கியம் இந்த அகலிகைக்கு தானே கிடைச்சது. அந்த அதுக்கு அகலிகை என்னடா பண்ணானா, யாரிடத்திலையும் பேசாம ஏதோ ஒரு ஜடப்பொருள் மாதிரி அங்க இருந்தா. நம்ம ஜடம் மாதிரி இருந்துட்டோம்னாலே பகவான் இருந்துடணும். நம்ம சேதம்ன்ற ஒரு அபிப்பிராயம் எல்லாம் வச்சிருந்து எனக்கு இதெல்லாம் தெரியும், நான் இவ்வளவு பிரயத்தனம் பண்றேன், நான் இத்தனை தபசம் பண்றேன், இதெல்லாம் வச்சுட்டு இருந்தோம்னா பகவான் தனக்கு தான் கிடைக்கறதில்லை. ஜடமா இருக்கணும் அச்சோ இது கிடைக்கிறதேன்னு தானாகவே ஒரு விசேஷமான கிருபா கடாட்சத்தினால இந்த ஜீவனை உத்தாரணம் பண்ணிருக்கணும். மற்ற வாழ்க்கத்துல அப்படி வேணா இருக்கலாம், பகவானிடத்துல ஜபமா இருக்கிறது தான் பகு உத்தமம். அப்பொழுதுதான் பரம சுகம் நிஜமாவே அவனுக்கு முன்னாடி நம்ம ஒண்ணுமே கிடையாது. அந்த ஈஸ்வரனுக்கு முன்னாடி எந்த விதத்துல நம்ம சிரேஷ்டம், எந்த விதத்துல சமானம், எந்த விதத்துல அவனுக்கு ஆனந்தம் திரும்படியா இருக்க ஒண்ணும் இல்லை. இந்த அகடிய முதலடிய வாங்கினாலே எம்பெருமானுடைய திருவடியே ராமனுடைய பலத்தை நிரூபணம் பண்றாளே உலகத்துல. ஆஹா எதுக்கடா இப்ப ராமனுடைய திருவடியை விழுந்துடலாம்னு விபீஷன் முதற்கொண்டு பின்னாடி வந்தவன் அத்தனை பேருக்கும் எங்கேந்திரா தைரியம் வந்தது. அகலிகா சாப விமோசனம் தான், அத்தனை பேரும் வளரார், சுக்ரீவன் வளரா, ஆச்சரிய மூர்த்தி வளரா, எத்தனை எத்தனை பேர் பரதன் வளரானா, இத்தனைக்கும் காரணம்னா அகலிகா சாப விமோசனத்தை பார்த்து ஓஹோ இந்த ராமனுடைய திருவடிக்கு இப்படி ஒரு பலம் இருக்கு, இனிமேல் எதுவாக இருந்தாலும் ராமன் காலில் விழுந்துடலாம்னு ஒரு வழி சொல்லி கொடுத்ததே இந்த அகலிகா தான். வேற யாருக்கும் இந்த வழி தெரியலையே, ராமன் காலில் விழுந்து இந்த காரியத்தை சாதிச்சுக்கான், பகவானுடைய திருவடியில விழுந்து காரியத்தை சாதிக்கிற மாதிரி சுலபமான விஷயம் எதுவுமே கிடையாது. அத்தனை சிரேஷ்டம், அத்தனை விசேஷம், அவ்வளவு வசதி. அந்த மாதிரி அந்த அகலிக மாதிரி உடலடியை பெற்றேனோ அகலிகையை போலேனு காலம் இந்த திருக்கோளூர் பெண்கள் எதிராக ஆனந்த நெஞ்சல் நிறுத்தினாங்க. வாஸ்தவம் தான் எங்க அண்ணா திருவடி வச்ச உடனே எப்படி இருந்தா தெரியுமா, அந்த திருவடி வச்ச சமயத்திலையும் இந்த அகலிகா கல்லூருவில இருந்து பெண்ணுருவா மாறினதும் கௌதமர் வந்ததும் பூஜை பண்ணதும் அப்ப அந்த சமயத்துல லட்சுமணன் நெஞ்சு நிறுத்தினாங்க. எங்க அண்ணாவுடைய திருவடி பலத்தை பார்த்தேன் முப்பது முக்கோடி பேரில் கீழே ஒரு பார்வை பார்த்தார் லட்சுமணன். அந்த பார்வை கொஞ்சம் எதிராது என்னமோ தான் திரேதாயுகத்துல ராமனோட இருந்து லட்சுமணனா இருக்கிற மாதிரி ஒரு பாவம் இருந்தபடியே கலியுகத்துல எதிராதனா நின்று கொண்டு மறந்து போயிட்டான். அந்த அளவுக்கு இந்த பெண்பிள்ளையுடைய வார்த்தை அவரை தாக்கிடுத்தான். உடனே பின்னாடி இருக்க சிஷியாருக்கெல்லாம் நிச்சயமா ஆதிகேஷ அவதாரம் நன்னா தெரியும். இவள் இந்த வாக்கியம் சொன்ன உடனே எதிராஜனுடைய ரூபம் எப்படி ஆகிறது, அப்படி எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்கு, அத்தனை பேர் அனுபவிச்சிருக்க பரமஸ்கம் அது. ஆனா உத்தரமான ஒரு வாக்கியம் கேட்கும் பொழுது இந்த ஆச்சாரிய புருஷ அவருடைய அனுபவம் இருக்கு சுகம். அத்தனை விசேஷமா இந்த எதிராஜர் தோழர் நிமித்தினரும் கையில சாதாரண வந்தாலும் நின்று இருக்கார் சன்னியாசி. இவ்வளவு நேரம் திரீதண்டத்தை திரீதண்டமா பிடிச்சிட்டு இருக்கார் சன்னியாசியா. இந்த அகலிகா சாபரிமோசனம் கேட்ட உடனே கையில பிடிச்சிட்டு இருக்க திரீதண்டத்தை வில்லு மாதிரி பிடிச்சு வச்சுட்டு இருக்கார். பிடிச்சிட்டு இருக்கிறத பார்த்தா சன்னியாசி அப்பொழுதும் பார்த்தா ராஜகுமாரன் தானே, அந்த ராஜகுமாரனுடைய தோரணை வந்துருச்சா ராமானுஜன் பேரே ராமானுஜன் சரியா ராமானுஜனாவே இருந்தார். திருமணம் பார்த்தோம்னா என்னமோ தோள்கள் எல்லாம் கங்கணம் எல்லாம் போட்டுண்டு, கைகள்லாம் கைவளையல்கள் எல்லாம் போட்டுண்டு, தோல் வளையெல்லாம் போட்டுண்டு, விதவிதமான ஆபரணங்கள் பூஷணம் பண்ணிட்ட மாதிரி இருந்துதான் எதிராஜனை பார்ப்பதற்கு. ஜோரா அந்த உச்சி குடிமீ காகபக்ஷன்ற அந்த சிக்கை சரியா சில பேருக்கு லக்ஷ்மண ரூபமாகவே இந்த ராமானுஜன் தெரிஞ்சாராம். இவளுடைய வார்த்தை எதிராஜர் திரேதாயுகத்துக்கு அழைச்சிட்டு போச்சுன்னா இத்தனை ஸ்ரத்தையோட அந்த வார்த்தை இவர் சொல்லியிருப்பார். முதலடியை பெற்றேனோ அகலிகையை போலேன்னு இவர் சொல்ல எதிராஜ ஆனந்தத்துல லக்ஷ்மணனா நிற்க இவள் பார்த்தா எதிராஜ ரொம்ப குஷி ஆயிட்டார். இவருடைய குஷிய விருத்தி பண்ணணும், நம்முடைய துக்கத்தை நாசம் பண்ணிக்கணும் இவர் நினைக்க. சிஷ்யர்கள் அத்தனை பேரும் மெய்மறந்து ஆனந்தத்துல இந்த பெண் பிள்ளையை முழிச்சு முழிச்சு பார்த்தோம். என்னடா யாரோ ரிஷி மாறு வேஷத்துல வந்துட்டாரோ, இல்லையா யாரோ பிரம்ம ஞானி பரிசோதனை மன்றத்துல அப்படி வந்திருக்காரோ, ஒருவேளை நமக்கு மட்டும்தான் இவர் ஸ்திரீயா தெரியறாரோ, ஒருவேளை ஸ்வயம் வைத்தவனே பெருமாள்னாலும் குழப்பம் வந்துருக்காங்க. ஏன்னா இத்தனைக்கா யார் பேச முடியும்? ஏன்னா பக்தாளுடைய பெருமை பகவான் தானே பேசலாம். ஏன்னா இவனும் ஆனந்தன் தன்னல்லன் அல்லா அதிகமல்லன்னு சொல்ற ஒரு வஸ்து நினைச்சா மோகினி அவதாரம் எடுப்பான், கிருஷ்ணனா இருந்தாலும் கும்பல வேஷம் போட்டுட்டு ஆளையான். அப்படி கிடைக்கிற ஒரு வஸ்துனால அவர்கள் கலியுகமாக இருக்கிறதுனால ஒன்னும் ஒரு தீர்மானமான முடிவுக்கு வர முடியல. அதுக்குள்ள அவர் அடுத்த வாக்கியத்தை சொல்லிட்டான். 10 லட்சம் வாக்கியம், 11வது லட்சம் பிஞ்சாய் கழுத்தேனோ ஆண்டாளை போலே கலியுகத்துக்கு வந்துட்டான். எங்கயோ திரேதாயுகம், அதுக்கப்புறம் திரேதாயுகம் துவாபரம் வந்தா நேர கலியுகத்துக்கு வந்தா நேர ஆண்டாள். ஆண்டாள் முன்னாடி எத்தனையோ ஆழ்வார்கள் இருக்கா, ஆனா அந்த ஆண்டாள் விசேஷமானவர் தான். பிஞ்சாய் பழுத்தேனோ ஆண்டாளை போலே பிஞ்சு அந்த பழுத்துடன் அத்தனை விசேஷம் பக்தி. நம்ம எல்லாரும் என்ன முடிவு பண்றோம்னா வயசான காலத்துல பக்தி பண்ணி நல்ல கட்டி அடைஞ்சா போதுன்னு நினைக்கும். வயசான காலத்துல நல்ல கதி அடையறதுக்கு பிஞ்சா இருக்கும் பொழுது பக்தி பண்ணத்தான். ஒரு என்ன ஒரு பழம் இருக்கு, இல்லாடி ஏதோ ஒன்று சொல்லுங்க, ஒரு நல்ல மாப்பழமோ மாம்பழமோன்னா அது பிஞ்சா இருக்கிறதுலேன்னு அந்த சட்டை உறிஞ்சுட்டே வந்தாதான் பெருசாகி நல்லா பழுக்கும். பிஞ்சா இருக்கும் பொழுது அது ஜலத்தெல்லாம் உரியலை அப்படின்னா, ஜலத்தெல்லாம் சீகரிக்கலை அப்படின்னா அது பெருசாக அப்படியே பெருசாகும். பெரிய ருச்சி ஒன்றும் பிரயோஜனம் ஒன்றும் இருக்கா. அதனால பக்தின்றது சின்ன வயசுல இருந்தே பண்ண, அங்கே இருந்தாத்தான் பரம சுகம். சின்ன வயசுல பண்ணி வயசான காலத்துல அந்த முக்தி அழகாக பிரயோஜனம் தரும். ஆனா இந்த ஆண்டாள் சின்னதுலயே பக்தி பண்ணி சின்னதுலயே பழுத்து போயிட்டான், வெண்டி போகல. இஞ்சாய் பழுத்தாளை சொல்லி 5 கோடிக்குள் சந்ததியாய் ஆழ்வார்கள் செயலை விஞ்சி நிற்கும் இஞ்சாய் பழுத்தாளை சொல்லுன்னு தான் சொல்றான். அத்தனை ஆழ்வார்கள் இருந்தாலும் அவர்களுடைய அத்தனை சத்து சேர்ந்து இந்த ஒரு பெண்பிள்ளைக்கு வந்திருக்கான். பெரியவர்கள் அஜானம் பண்ணும்போது சொல்லுவா, மத்த ஆழ்வார்கள் எல்லாரும் மறவா குழந்தை இல்லையே எங்கிட்டு இருந்தாலும் இந்த ஒரு பெண் குழந்தை வந்துட்டான். மற்ற ஆண் பிள்ளைகள் 11 ஆண் பிள்ளைகள் ஒரே ஒருத்தி பெண் குழந்தைன்னா இந்த பெண் குழந்தைக்கு ரொம்ப விசேஷம் இருக்கும். துர்க்மிணி ராஜி மாதிரி ஒருத்தி தான பெண் குழந்தை, வைஷ்ணத்துக்கெல்லாம் விட்டுட்டா தூக்கிட்டு போனவர் பரவாயில்ல விட்டுட்டாரு பீஷ்மக மகாராஜா அப்படின்னா நம்ம குழந்தை சந்தோஷமா இருந்தா போதுன்னு விட்டுட்டாரு. அந்த மாதிரி இந்த 5 குடிக்கு இந்த 10 ஆழ்வார்கள் 11 ஆழ்வார்கள் சேர்த்து ஒரு பெண்பிள்ளையா அவருடைய அத்தனை பக்தி ஞான வைராக்கியம் செல்வம் எல்லாம் இவள் ஒருத்திக்கே வந்துட்டா. அத்தனை சிரேஷ்டம் இந்த ஆண்டாள் இஞ்சிலேயே மழுத்து போய் 5 வயசுல திருப்பாவை பாடிட்டா. திருப்பாவை பாடியும் பகவான் கடற்கரை என்ற பட்சத்துல நாச்சியார் திருமொழி பாடினான். 143 பாடி 143 பாசுரம் அவரை சொல்லும் பொழுது மாணவர்க்கென்று பெச்சுப்படில் வாழகின்றேன் கண்டாயும் மன்மதனே, மனுஷாவுக்காக நான் வாழ மாட்டேன், அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் தான் என் பர்தான் என்றா. எத்தனை ஆச்சரியமான ஒரு கிருஷ்ண பக்தி, எத்தனை விசேஷமான ஒரு பாசுரங்கள், எல்லாத்தையும் சொல்லி சொல்லி தானும் அனுபவிச்சு ஆழ்வார்களையும் எழுப்பி பகவானையும் எழுப்புறா. திருப்பாவை விசேஷம் என்னன்னா எவன் தூங்கிட்டு கிடக்கிறான் அவனையும் எழுப்புறாள். சுவாதந்தரியத்தை மீறி போய் அவ்வளவு எழுந்துடுறா வேலை. இங்க வந்து எதுக்கு படுத்துட்டு கிடக்கிறா, அதெல்லாம் திருப்பா கிடந்த போய் படுத்துக்கோ, இங்கெல்லாம் தூங்கப்படாது, காலங்காத்தால எழுந்துக்கணும், நாங்கெல்லாம் வந்து அணைக்கணும் பண்ண பத்மநாபன் நித்திய காலகட்டத்தில் எழுந்தே ஆகணும். அதுக்காக தான் கஷ்டப்பட்டுக்கே வந்திருக்காரு. சுதமா படுத்துட்டே இருப்பா தூங்கிட்டே இருப்பாங்க. இந்த கதையில நமக்கு நாண்டா நீயும் எழுந்து எங்களுக்கெல்லாம் சேர்ந்து கிருபா பண்ணுன்னு தாயாரையும் பெருமாளையும் கூட எழுப்பும்படியான ஒரு பக்தி இந்த குழந்தைக்கு பரிபூர்ணமா இருந்ததே. பிஞ்சாய் பழுத்தேனோ ஆண்டாளை போலே, அந்த ஆண்டாள் அத்தனை சிரேஷ்டம். ஸ்வயம் பூமி பிராட்சியுடைய அம்சம், நீலா பிராட்சியுடைய அம்சம் பெரியவர் வியாக்கியானம் பண்றா. பரம சுகம் பகவானோட 2.5 கலந்துட்டாளே, ரங்கமன்னால கல்யாணம் பண்ணிண்டாலே, கணா கண்டேன் தோழினான் வாரணம் ஆயிரம் சூழ வளம் செய்து நாரண நம்பி நடக்கின்றானது பூரண பொற்கடம் வைத்து புறவெங்கும் தோரணம் நாட்ட கணா கண்டேன் தோழினான் பகவான் அவருக்கு சொப்பனத்துல கூட கிருபை பண்ணானே. ஆச்சரியமான கிருபை, கோபிகளுடைய വസ്ത്രങ്ങൾ തൂക്കിട്ട് പോണ മാതിരി ഇവരുടെ വസ്ത്രങ്ങളെയും തൂക്കിട്ട് പോണ. ആശ്ചര്യം ആശ്ചര്യം, എല്ലാരും ഇവനുടെ തിരുത്തോൾ കണ്ട വീണ്ട മാളി എടുത്ത് ചൂടിന്റെ ഇവനിടന്ന ആണ്ടാൾ ചൂടിന്റെ മാറി നന്നാർക്ക് ആണ്ടാളുടെ വാസന പിടിച്ചിരിക്കും. ഒരാളെ എപ്പോഴാ വെറിയാതെ ഒരാളെ കാത്തിൽ നിൽക്കാണ്. அந்த உடனே அவன் மாலையை போட்டு அது ஒரு இருக்க ஆண்டாள் வாசனை வந்தா தான் நல்லா இருக்குதான். சில பேர் பார்த்தோம்னா அவள் வாழ்க்கை சந்தனம் தான் பிடிக்கணும், சந்தன சந்தத்தை கூட பொருளாக உபயோகப்படுத்துவாள். இதுவோ மாலாக்கிறது வந்து தென்பாதான் ரொம்ப நல்லா பிடிக்கும். ஏன்னா ராமாயணத்துல கூட சூப்பனை இடத்துல கூட விளையாடுற அளவுக்கு ஒரு தென்பாசனம் சூப்பனை அப்போது ஆரம்பத்திலே மூட்டாக்க வேண்டியதானே, இல்லைன்னா நான் யாரும் உண்மையை சொல்லாம இருக்க வேண்டியதானே. அவரை நல்லா வெறுத்தேற்றி விட்டுக்கணும். ஆமா அவன் தேவையில தான் இருந்தா அவ ஆசைப்பட்ட முடியாதுன்னு சொல்லி தொடர்ந்து வச்சுக்கணும். அதை விட அண்ணனும் தம்பியா மாத்தி மாத்தி பந்தாடி அவளை படாத பாடுபடுத்தின உடனே அந்த கடுப்புலதான் அவன் தெரியும் பண்ணான். ஒருத்தர் கடுப்பாகணும்னா காரணம் இவன் தான். மாசியை கூட இல்லைன்னு தெய்வமா பேசுறான்னா உள்ளுக்குள்ள இப்படி எல்லாம் பேசுடா, இந்த மாதிரி எல்லாம் சொல்லு, ஸ்ரீமத் ராமாயணத்துல இந்த மாதிரி நம்பக்கூடிய விஷயத்த அப்படி மாத்தி விட்டாரா சொல்லு. இதுல எத்தனை பேர் குழம்பான்னா பாக்குறது குழப்பறதே இருந்தான். இல்லைன்னா ஸ்ரீமத் ராமாயணம் அத்தனை பேர் மாத்தி மாத்தி விதவிதமா அத்தனை பாஷைகள்லயும் விதவிதமா அவர் அனுபவத்துல சொல்ற ராமாயணத்தை இல்லைன்னு சொல்றது ஒரு நாசிகளுக்கு தைரியம் எங்கேருந்து வரும்? அந்தரியாமையா இருக்கிற இவன் மாத்தி மாத்தி இப்படியெல்லாம் சொல்லிடு, எல்லாம் சும்மான்னு சொல்லு, இப்படிதான் நடக்காதுன்னு பேசு, கடைசி அவனையும் குழப்பி இந்த அழகுற ஆசிரியர்களையும் குழப்பி அவன் பார்த்து சுச்சோ சரி பரவாயில்ல இன்னொரு ஜென்மா எப்ப வருதோ அப்ப திரும்ப ஒரு பக்தி கொடுப்போம் ஒரு வாய்ப்பு கொடுப்போம்னு சொல்லி பணபத்தி சொல்லணும் தொடர்ந்து விடுவோம். அப்படி ஒருத்தன் பெரிய மாமாயனாச்சு, சாதாரண மாயெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அந்த ஆண்டாள் கூடி கொடுத்த சுடர்வெளியா மாறினா அவளுக்கு ஆண்டாளர் திருநாமத்தையே பெரியார் வியாக்கியானம் பண்றான். உலகத்தையே ஆழ்ந்தமானவன் அவனையே இவள் ஆண்டதுனால இவளுக்கு ஆண்டாள் ஒரு திருநாள் இவள் சுடர்படி கேட்கும்படியா நிர்பந்தம் வந்துடுத்த மாலையால கட்டி போட்டுட்டான். சமமே படாம ஆண்டாள் 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 எல்லாரும் சொல்லுவோம். அதுக்கோ அவனா சந்தாத்தி தாசன் கொண்டாடி கொண்டானே குடிச்சுடையான். அதெல்லாம் ஆரம்பிச்சுட்டே வந்தான். அப்ப அழகா அவன் கழுத்துல அவன் மாலையை போட்டு குடுத்துட்டாலாம் ஆண்டாள் 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 பின்னாடியே ஓடிட்டு இருக்கான். பௌருஷனையம் தான் புருஷத்தனம் தான், ஆனாலும் ஆண்டாளத்துல தோத்துதான் கழிச்சான். இந்த மாதிரி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனே கத்தி போடக்கூடிய சக்தி ஆகும். நியமாந்த மகாதேசிய சொல்ற என்னமோ நீ லங்கையில விபீஷனுக்காக படுத்துட்டு இருக்கேன்னு பாவம் அவன் நம்பின்னு இருக்கான். பொய்ன்னு எனக்கு தெரிஞ்சு எடுத்துக்கிட்டான். ரங்கநாதன் பார்த்தான், எல்லாம் சொல்ற சத்தியமா விபீஷணன் எடுத்தான். அதெல்லாம் கிடையாது, பின்னாடி ஸ்ரீவெள்ளிகுத்தூர்ல ஆண்டாள் வரப்போறான்னு தெரிஞ்சுட்டு அந்த பக்கம் பார்த்துட்டு இருக்க. வெள்ளிகுத்தூட தாண்டிதான ஸ்ரீலங்கா இருக்கு. ஆண்டாளை பார்த்த கண்டு விபீஷன் தெரியுவான், சத்தியமா தெரியல உண்மையை சொல்லிவிட்டான். ரங்கநாதன் பதில் பேச முடியும் அசக்தி சிரிப்பிருக்காள். ஹிமாந்த மகாதேசியிடத்துல அதுவும் ஹிமாந்த மகாதேசியர் கோதாஸ்திரிய சொல்லும்போது சொல்றா, என்னமோ வடதிசை உயர்ந்தது உயர்ந்தது என்றா எங்க ஒரு ஆண்டாள் காரணத்தினாலே எங்க தென்திசைக்கும் ஒரு ஏற்றம் வந்துருத்துன்னு மாறி வந்துடுறாங்க. அவ்வளவு சேட்டான் இந்த ஆண்டாள் திஞ்சாறு பழுத்தேனோ ஆண்டாளை சொல்லு. அவ்வளவு அழகா இந்த மாதிரி அதுவும் ஆண்டாளுக்கும் எம்பெருமானுக்கும் ரொம்ப ஒரு நெருக்கம். சுவாமி ராமானுஜர் பிக்ஷை எடுக்க போனா கூட திருப்பாவை சொல்லிட்டுதான் பிக்ஷை எடுக்க போவார். அத்தனை சிரேஷ்டம் அத்தனை விசேஷம். ஒரு சந்தர்ப்பத்துல ஆண்டாளுடைய நாச்சியார் திருமணிக்கு வியாக்கியானம் சொல்லிட்டு இருக்கார் சுவாமி ராமானுஜர். 143 பாசம் சரியா சொல்லணும்னா ஆண்டாளுடைய விரகம் கோபிகளுடைய கோபிகா கீதம் மாதிரி பிரமர கீதம் மாதிரி புலம்பத். இந்த நாச்சியார் திருமணி முழுக்க 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 ஒரு புலம்பத். ஏன் இன்னும் பகவான் வரல, எப்ப வருமா, மேகங்கள் எல்லாம் சூடு சூடு விடுவார், என்னால ஒரு பிரயோஜனம் இல்லை, கொண்டு துவாரகையில் விட்டுடுவோம், என்னை கொண்டு போய் அந்த பத்தடிக்கு பிரயோஜனத்தை விட்டுடுங்கன்னு புலம்பும்படியான பாசனங்கள் நாச்சி யாத்திரைமணி. அதெல்லாம் ஒரு இடத்துல ஆண்டா பகவானே நீ வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரார்த்தனை பண்றான். அதுல 100 தடா அக்காவர அடிச்சு 100 தடா வெண்ணெய் உனக்கு எல்லாம் கொடுக்க வேண்டாம், திருமாலின் ஜோலைன்னு ஒரு இடம் இருக்கு. அந்த திருமாலின் ஜோலை பெருமாளிடத்துல 100 தடா அக்கா தடானா ஒரு பெரிய இருக்கு தானே. 100 தடா அக்கா அடிச்சிலும் 100 தடா வெண்ணையும் பிரார்த்தனை பண்றேன்டா, வாயினால சொல்றேன்டா, அப்புறம் முடிஞ்ச போது பண்றேன், இதை ஏத்துட்டு நீ உடனே வந்து எனக்கு கிருப பண்ணணும்னு ஆண்டாள் குழம்ப அக்கா திருக்கண்ணன் பாரிசு. ஆண்டாள் சொன்னா ஆனா பண்ண முடியல, அதுக்குள்ள நல்லா கல்யாணம் இருந்தா இரண்டரை கலந்துட்டான். சுவாமி ராமானுஜர் இந்த பாசுரத்துக்கு வியாக்கியானம் சொல்ற சமயம் அதுதான் ஆண்டால் பிரார்த்திச்சிருக்காள், அவளுடைய பிரார்த்தனை நிறைவேற்ற வேண்டியது நம்முடைய தர்மமாச்சு என்று சொல்லி அவசரம் படித்தா கூட அந்த யதார்த்தத்தின் ஆண்டாளுடைய பாவத்தை போய் ஆண்டால் பண்ண முடியாத ஒரு காரியத்தை நம்ம பண்ணிடணுமே, அவருடைய இந்த மனசுடைய குறையை காணவன் அது குறையா வாயினால சொன்னோம் பண்ண முடியலையே, நேர்த்தி கடன் பாக்கி இருக்கேன்னு நினைச்சுட்டே போயிட்டாலும் இந்த நேர்த்தி கடனை நிவர்த்தி பண்றதுக்காக எதிராக உடனேயே திருமாவளவன் சோழன் போய் பாண்டவா சொன்னபடியே 100 தடவை அக்கார அடிச்சு 100 தடவை தன்னைய பகவானுக்கு நிவேதனம் பண்ணி கைய கோபிந்த பிரபோ பாண்டவா சொன்னா அவ பண்ண முடியல, அதை நான் இப்ப பண்றேன் நீ ஏற்றுக்கோன்னு சொன்னவனே திருமாவளவன் சோழன் பெருமா ரொம்ப சந்தோஷமா பரவாயில்லப்பா அவளையே அனுபவிக்கலாம்னு பார்த்தேன், கடைசியில ரஞ்சன் தட்டிண்டு போயிட்டா நல்லவாள எனக்கு ஒரு பெருமை தரும்படியா நீ 100 தடவை வெண்ணையும் 100 தடவை அக்கா அடிச்சுன்னு வச்சுட்டு சத்தியமா ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஏற்றுதான். இங்க கொடுத்துட்டு உடனே வேற ஸ்ரீவந்திபுத்தூர் போனாலும் ராமானுஜர் ஸ்ரீவந்திபுத்தூர் ஆண்டாளுனாலும் நின்ன அம்மா இந்த மாதிரி நீ பிரார்த்தனை பண்ண மாதிரி 100 தடவை அக்கா அடிச்சிடும் 100 தடவை வெண்ணையும் இப்பதான் திருமாவளவன் பெருமாளுக்கு வச்சுட்டு வரேன் அவரும் ஏற்றுக்கிட்டு ஆரம்பிச்சாலும் உடனே ஆண்டாள் கண்கள்ல ஆனந்த பாஷம் ஒரு அண்ணா மாதிரி காரியத்தை பண்ணிச்சாரு, ஒரு தங்கைக்குதான ஒரு காரியம் அண்ணா தான் முன்னாடி நின்று பண்ணணும், இந்த அண்ணா எப்பயோ நான் சொன்னதான் அந்த குறை இருந்தது யாருக்கும் தெரியல, ராமானுஜருக்கு முன்னாடி எத்தனையோ பெரியவா இருந்தா நாதமணி அவர்தான் திவ்ய பிரபந்தம் சொன்னவரே தெரிஞ்சவர், அதன் பிறகு அவளை வந்தா இருந்தா உயிர் கொண்டா இருந்தா மணக்கால் நம்பிகள் எத்தனையோ பேரா இருந்தா, அதுக்கப்புறம் பெரிய நம்பிகள் பெரிய திருமலை நம்பிகள் திருக்கோஷியம் நம்பி திருவரங்க பெருமாள் சுவாமி ராமானுஜரும் நிறைய கதாத்தை எடுத்தான், யாருக்குமே இந்த காரியத்தை பண்ணோட ஒரு சிந்தனையே வரல, இவர் போய் பண்ணிட உடனே ஆண்டாளுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்த ஆஹா என்னுடைய சகோதரன் மாதிரி இத்தனை காரியத்தை பண்ணிட்டாரு சந்தோஷப்பட்டு நம் கோயில் அன்னடோன்னு சொன்னார், கோயில்னா ஸ்ரீரங்கம் நம்முடைய கோவில் இருக்கும்படியான அண்ணா இவர் தானேன்னு சொல்லி நம் கோயில் அன்னர்னு சொல்லி ஒரு பேர் கொடுத்துட்டாலும் ஆண்டாள் இத்தனைக்கும் பார்த்தா ஆண்டாள் முன்னாடி பிறந்தவர் சுவாமி ராமானுஜர் பின்னாடி இப்ப 1000 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தவர், ஆனாலும் தன்னுடைய தான பிரார்த்தனை நிறைவேற்றினதுனால சகோதரனா மூத்த சகோதரனா ஆண்டாள் ஏற்றுட்டார், அதனால கூட பார்த்தோம்னா ஆண்டாளுடைய வாழி திருநாமத்துல பெரும்புதூர் மாமுடிக்கு பின்னாளால் வாழியன்னு ஒரு திருநாமம் உண்டு, ராமானுஜருக்கு தங்கையா இருக்கப்பட்டவளேன்னு சொல்லி இன்னி வரைக்கும் அவருக்கு ஒரு ஸ்துதி உண்டு, அந்த அளவுக்கு இந்த ஆண்டாளுக்கும் சுவாமி ராமானுஜருக்கும் ஒரு நெருங்கின பந்தம், இவர் பார்த்து அந்த ராமானுஜரத்திலேயே விஞ்சாய் பழுத்தேனோ ஆண்டாளை போல இருந்தான் ஆண்டாளுடைய திருப்பாதைன்னு அவருக்கு அவ்வளவு குஷி, இவ பார்த்தாலும் ஸ்ரீ குழந்தைகளை பார்த்தாலே ஆண்டாளோன்னு நினைச்சு விழுந்துடுவார், யாதேனும் ஒரு ஸ்திரீய பார்த்துட்டா கூட அவரோ இவ ஆண்டாளானோ அப்படின்னு சொல்லி மயங்கும்படியான அளவுக்கு ஒரு ஆண்டாளிடத்த பக்தி உண்டு இந்த இத்திராஜன் ராமானுஜருக்கு, அந்த ராமானுஜரத்திலே அவர் விஞ்சாய் பழுத்தேனோ ஆண்டாளை போலேன்னு சொல்லிட்டார், நித்திராஜனும் திருச்சிருந்தே கேட்டா இவர் பார்த்தா திரும்பியும் கலியுகத்தை விட்டு போகணும், அதான் கலியுகத்துடைய பலம் ஆச்சரியம், அதுவும் ஆழ்வார்களை பத்தி பேசிட்டு அங்கேயிருந்து இறங்கி போக முடியாது, ஆண்டாளை பத்தி பேசினா குருவை பத்தி பேசி ஆகணும், விவேகானந்தரை பத்தி சொல்லியாச்சுனா ராமகிருஷ்ண பகவான் பத்தி சொல்லாம சொல்ல முடியாது, ராமானுஜரை பத்தி பேசணும் அப்படின்னா ஆழவந்தரை சொல்லித்தானே ஆக வேண்டியிருக்கு, சங்கரனை பத்தி பேசணும்னா கோவிந்தபாதரை பத்தி சொல்ல வேண்டியதானே இருக்கு, சைத்தன்ய மகாபிரபு பத்தி பேசணும்னா அவருடைய குரு பத்தி சொல்ல வேண்டியதான இருக்கு, உடனே அவரை மாதிரி அவர் அடுத்து சொல்லிட்டாராம், எம்பெருமான் என்றேனும் பட்டர் பிரானை போலே ஆண்டாவளை சொன்னா உடனே ஆண்டாவளுடைய திருத்தோப்பனா பெரியாழ்வார பத்தி சொல்லிட்டார், எம்பெருமான் என்றேனும் பட்டர் பிரானை போலே, இந்த பட்டர் பிரான் இருக்காரு மழைக்கு கூட வேதபாலசால மட்டும் ஒதுங்காத ஒருத்தர் பிராமண குலத்தவர் தான், ஆனாலும் இந்த வேதம் எல்லாம் படிச்சு இதை நிற்று பண்ணி அப்புறம் இதையே ஜபிச்சுண்டு அதுல மனசு வயப்பட்டு மோட்சம் அடையதான் நமக்கு ஒத்து வராது, நமக்கு அந்த புத்தி எல்லாம் கிடையாது, சுலபமா மோட்சம் அடையணும், உடனே எல்லா கிரந்தங்களையும் ஆராய்ச்சி பண்றார் அந்த பெரியார், இதிகாசம் புராணங்கள் எல்லாம் ஆராய்ச்சி பண்ணார், கடைசியில பாகவதன் விஷ்ணு பிரம்மன் வாசிச்சார், ரெண்டுத்தையும் ஒரே விஷயம் அழகா புரிஞ்சுக்கிறது, இந்த மாலாகாரன் விஷயம் என்ன பண்ண மதுராவுக்கு பகவான் வந்தா 4 மாலையை கழுத்தா போட்டான், ஐஸ்வர்யத்தையும் வாங்கிட்டான் நல்ல ஜென்மாவை வாங்கிட்டான் மோட்சம் வரைக்கும் வாங்கிட்டான் வம்சத்துக்கு ஒரு 4 மாலையை போடணும், அது ஒண்ணு பெரிய காரியமே பண்ணல, கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகம் தப்பு ஒண்ணும் இல்லை, ரொம்ப வாசல வந்து நின்னா ஆஹா வந்துட்டியா பரம சந்தோஷம் 4 மாலையை போட்டான் வாங்கிட்டு விட்டானே, பார்த்தா இவனை மயக்கிறதுக்கு இது ஒண்ணுதான் வழி, கோபிகள் தான் கோபியாக வாயிலாம் ஓடி போயிடுச்சு. நாடு மாலையை போட்டுது, அதுவும் கலியுகத்துல மந்தாக சுமந்தமதியோ மந்த பாக்கியாகி உபதித்தாக. அது இவனா அலங்காரத்து கோபஜனங்கள்லாம் கூட அவனுக்கு விதவிதமா மாலைகள் தானே அவன் கழுத்துல போடுறான். அப்புறம் மாலையை போடுவோம்னு அன்னையிலேருந்து மாலை கட்ட ஆரம்பிச்சுட்டான். ஒரு நந்தவனை உணர்ச்சி படபத்திர சாய் ஒரு பரமேஸ்வரன் இருச்சோரு அங்க இருக்கிற பெருமாள் வரைக்கும் போகணும்னு அவருக்கு தோணுது. அதுக்காக அந்த படபத்திர சாய்க்கு மாலையை போட்டார். மாலையை போட்டு 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 பகவான் பிரத்யட்சமா கிருஷ்ணலீலா வைபவம் எல்லாம் அவருக்கு ஆரம்பிச்சு வச்சுட்டான். தனியா தன் சரீரத்தை பாத்துக்கிறதுக்கான ஒரு தேக யாத்திரைக்கு ஒரு காரியம் பண்ணணும். வாழ்க்கை எப்படி வாழணும்னா அந்த கிருஷ்ண நிஷ்டமா கிருஷ்ண தாசனா கிருஷ்ண தாசியா வாழ்ந்தா போதும். கிருஷ்ணனுடைய அம்மாவா யசோதையா இருந்தா போதும்னு கதர்றார். அவர் பிரதமையும் யசோத பாவம் தான் அவசி. கோபிகா பாவம் எல்லாம் விசேஷமா தான் இருக்கா. அவர் பொறுத்தவரையும் என்ன, நமக்கு யசோத பாவம் தான் நல்லா இருக்கு. கிருஷ்ணனை கொஞ்சது, கிருஷ்ணனை கவலை பிடிச்சு திருக்கி ஏண்டா பயில படுத்துறேன்னு புலம்புறது, இதெல்லாம் யசோதையா இருந்தா தானே முடியும். பூக்குறிஞ்சி முறை உணவு சாப்பிடறா போல சாப்பிடறான்னு செஞ்சலாமே. உண்ண கனிகள் தலைவே ஒளி கடலோத நீ வண்ணம் போல அழகிய நம்பி மஞ்சள மாற நீவாராய். எம்பெருமான குருபாகனா அப்படிங்க தாயாரனான குஷியா தவிர சின்ன வயசு குழந்தை குருபாடு பரம குஷி தானே. அது குடிக்க மாட்டேன்னு அது அது தலைக்கு என்ன தேய்ச்சி விடுறோம்னா அந்த அழுகு அது சின்ன பார்க்கலாம். பத்மநாபனுக்கு ஆனந்தமா நித்திய காதல் அபிஷேகம் பண்ணும்போது பார்க்கணும். அது போதி மார்க்கெல்லாம் பார்த்தோட ஒரு யசோதியாம அழகு குழந்தை மாதிரிதான் இருக்கு. உள்ளுக்குள்ள ஏழுத்தினா இருக்கு கதை வேறு. அந்த மண்டபத்துக்கு இறங்கி வந்து விடுத்தனா தேவையான குழந்தை மாதிரி குளிர்காலத்தை பார்க்கணும், மழை காலத்தை பார்க்கணும், வெயில் காலத்தை பார்க்கணும். இந்த குழந்தைகள்லாம் பார்த்தா வெயில் காலத்துல தமிழோட ரொம்ப குஷியா இருக்கும், ஆனந்தமா குதூகலமா இருக்கும். நிஜ மாதிரி இத்தனை ஜலத்தை கொண்டு வந்து அபிஷேகம் பண்றாங்கன்னா இவருக்கு தண்ணீரை விளையாட ரொம்பதான் பிடிச்சிருக்கு. சுகம்மா அதுவும் மூலம் சுகமா ஜலத்திலேயே படுத்துட்டு இருக்காரு. அந்த உற்சவ பாவம் நியமனம் இருக்கு. அந்த காத்தால வாங்கிட்டாத்தானே உண்டு ஜலத்துல சேர்த்து வச்சு குடம் குடமா குடம் குடமா குடம் குடமா அது பாட்டுக்கு தலையை விழுந்துட்டே இருக்கும். நல்லா நல்ல தலையை சிலித்துண்டு ஆனந்தமா அவ இன்னும் கொஞ்சம் விட இன்னும் கொஞ்சம் விட இந்த குழந்தை மாதிரி ஒரு குதி குதிச்சுட்டு அச்சாவதான மூர்த்தி இந்த அட்டகாசம் பண்றதுன்னா பிரத்யத்தை அட்டகாசம் பண்ணுவாங்க. கொஞ்சம் இருந்துச்சு அவங்களுக்கு என்ன தேசியம் இல்லை என்ன என்ன தலைவர் அபிஷேகம் பண்ணுவது பார்க்கணும். அப்போ ஒரு மாதிரி இருக்கும். இது முடிச்சு 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 பார்த்துருக்கேன். இந்த எஞ்சியாவது கண்ணு எரியுமோ அது எரியுமோ ஆச்சரியமா. அது குளிச்சு முடிக்கிறதுக்குள்ள பசி வந்துடும் பயந்து போய் முன்னாடி எல்லாம் தயார் பண்ணிட்டு அபிஷேகமே பண்றேன். அதுக்கு பிறகுதான் எல்லாத்தையும் கொடுக்கறான். துபா இருக்கு குளிச்சுட்டேன்னா இதெல்லாம் தருவேன் இதெல்லாம் தருவேன் 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 சொல்லிட்டு நல்லா ஒரு மணி நேரம் முக்கால் மணி நேரம் நல்லா கொடுப்பாடுறது. இதே வேணும் அஞ்சு நிமிஷம் தான். ஒரு மணி நேரம் கொடுப்பாடி வயது நல்லா பசி கரைச்சுட்டும் கரைச்சதே பசித்து வழி அசைந்து பார்த்துட்டு எட்டி பார்க்கறது வேற பலத்தெல்லாம். இந்த அனுபவம் யசோதியா இருந்தாலே ராதிகாவாக இருந்தாலும் ருக்மிணியாவும் இருந்தாலும் சும்மா யார் இருக்கிறாலும் இருக்கு. நான் பாடு குடிச்சு வைக்கணும் அப்படின்னு அவனுக்கே கொஞ்சம் குடுப்பாட்டேன்றி அப்படின்னு நினைப்பான். அதனால சின்ன குழந்தைகளும் வேற வழி அம்மா குடுப்பாட்டிட்டாங்க. அது மண்ணெல்லாம் போட்டு உடம்பெல்லாம் பூசி அதுலயே மூக்கள ஈசி வேற பண்ணிருப்பான். இதை பாதி நன்மையை சாப்பிட்டு யசோதி ஒவ்வொரு நாளும் குடுப்பாட்டி குடுப்பாட்டி ஓடும் போது பாக்குறாள். வயிறு என்ன மனம் வாசனை உள்ள போற திரவியம் எல்லாம் போட்டு ஆச்சரியமா வாசனாதி போடலாம் போட்டு சந்தனாதி போடலாம் போட்டு குடுப்பாடினாலும் குடுங்கு நாசம் மட்டும் மாறமாட்டேன். எத்தனை போட்டாலும் சாம்பிராணி எல்லாம் போட்டு அப்புறம் வயலடி போது பார்த்தோம்னா கூட நாசம் அடிக்கும். சின்ன குழந்தைகளை பார்த்தோம்னா என்னதான் பவுடர்லாம் போட்டாலும் அது பக்கத்தை தூக்கி எடுத்தோம்னா அந்த பால் நாசம் தான் இருக்கு. அம்மா குடிச்ச பால் வாசனையே தான் அடிக்கும் சரீரத்தில். வேற வாசனை வரவே வராது. எத்தனை ரூபாய் நீங்க பவுடரை போடுங்க அஞ்சு நிமிஷம் அந்த பவுடரோட வாசனை இருந்தா பெரிய விஷயம். அழகா திரும்ப கட்டி பிடிச்சு போது வாசம்னா பால் நாசம் தான் அது. இதுவே மாறு மாத்தீங்கன்னா இது வெண்ணையே முடிஞ்சுங்க. இருக்கு வீடு வீடா நெகிரி குதிச்சு 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 வெண்ணையை திருடி திருடி முடிஞ்சிருக்க எத்தனை பாடுபட்டு குடும்பம் அபிஷேகம் இவ்வளவு நேரம் பண்றோம்னா கொஞ்சமாவது வாசனையை மாத்தலான்னு ஒரு பிரயத்தனம். எத்தனை விதமான வாசனை மாறைய போட்டாலும் இந்த குடும்ப நாசத்தை மட்டும் மாறவே மாட்டேங்கிறது. குடும்பாய் குத்தேற்று கோலர்தனனை இங்கே போல கண்டீரே. சில பெரியவெல்லாம் சொல்றா ரங்கநாதனுடைய வாயம் முகந்து பார்த்தமா நுண்ணா ரங்கநாத் அடிக்கிறது. இன்னி வரைக்குமா இன்னி வரைக்கும் ரங்கநாதனுடைய சிறு அகரத்துல ரங்கநாத் அடிக்கிறது. ஒவ்வொரு நாளும் சுவாமி ராமானுஜன் மற்ற பெரியவெல்லாம் போய் ரங்கநடத்த நேற்று தேவரி எங்க போய் ரங்க திருடியுமே கேட்டுட்டுதான் மங்களவாசன். நேற்று யாராவது ரங்க திருடாது எந்த கோபி மாட்டீங்கன்னா கேள்வி. இன்னி வரைக்கும் ரகசியமா இன்னை வரைக்கும் மங்கநாதன் ஜம்முன்னு வீசுறதுன்னா இத்தனை அனுபவம் தாயாரா இருந்தாச்சானே. மனைவியா இருந்தா ரொம்ப கோபம் வந்திருந்தா ரொம்ப குதிக்காத கண்ணன் அவர்களை எங்களுக்கும் தெரிய விட்டாலும் அம்மா சொல்ல மாட்டான். உங்களுடைய எல்லா அடிகளையும் எங்களுக்கும் தெரியும், ரொம்பதான் ரொம்ப தீட்டிக்கலாம் தெரிஞ்சுதோன்னு அப்படின்னு. ஆனா அம்மா அப்படின்னு எனக்கு குழந்தை என்னமாவது என்ன இருக்கான் தெரியுமா, அந்த யசோட கதறி கதறி அதனால கட்டி போட்டேனே கட்டி போட்டேனே 11 வருஷம் அழுது பய போன பிறகு கூட அப்பப்ப யாராவது வந்தான்னா கழும்பு மாறிட்டா இன்னும் இருக்கா. சோ அண்ணாதான் கட்டி போட்டுட்டேன் போல இருக்கு, பரவாயில்ல இங்க வந்தாலும் சரி பண்ண மாட்டேன் வரமாட்டேன் வரமாட்டேன் அப்படி புலம்புறோம். வந்தாலும் அண்ணா இருக்குமே நெஜமாறு இத்தனஸ்கம் குழந்தையா வச்சுண்டு இடுப்புல வச்சுண்டு அனைத்து அவ கூட்ட போக மாட்டேன் அம்மா மாறாப்ப குடிச்சுட்டு உடனே வாயு பிடிக்குண்டு அதை மாதிரி பண்ணி அடுத்தவாள் பயந்துச்சு. அம்மாக்கு இறக்கி விட்டாலும் கூப்பி பார்த்து ஒரு கண்ணு இருக்கு. ஆச்சரியமயமான ஒருத்தனாச்சு இந்த நீலைகள் தளர்ச்சி கிடக்கிறவர் இந்த பெரியார். தான் உண்டு தன் கிருஷ்ண பக்தியில் இருந்தார். பகவான் பார்த்தா அச்சுச்சோ இவன் இப்படியே இருந்தா செடிபட்டு வராது, என் பக்தனுடைய பெருமையை நான் தானே பேசணும்னு முடிவு பண்ணிட்டான். நிஜமா கவனிச்சு பார்த்தோம்னா பகவான் துவாரகைக்கு அர்ஜுனன் வந்த சமயத்திலேயே பகவத்கீதை சொல்லிருக்கலாம். அதுல பின்னாடி மாற்றிடுவார வந்துக்கள் நான் ஆசைக்காக இப்பொழுதே பகவத்கீதை சொல்றேன், அங்க வந்து மூணு கண்ணெல்லாம் சுட்டு அழப்படாது ஒழுங்காட்டியே பகவத்கீதை சொல்றேன் கேட்டுடா அங்க வந்தோமா கடற்கரை அம்பு போட்டோமா யுத்தத்தை முடிச்சோமா இருக்கணும்னு சொல்லிருக்கலாம். அதெல்லாம் விட்டு விட்டு இந்த அர்ஜுனுடைய பெருமை லோகத்துல பிரகடனமாகணுன்றதுக்காகவே குருக்ஷேத்திர யுத்தத்துல அத்தனை பேரையும் ஸ்தம்பி கதைச்சு ஒரு பக்தருக்கு பகவத்கீதை சொல்லுது. பீஷ்மர்லேருந்து துரோணர்லேருந்து 33 கோடி தேவர்கள் இந்த பகவான் பகவத்கீதையை சொல்ற சமயம் தேவன் நிக்கதான வேண்டியிருந்தது. பகவான் நமக்கு ஒரு விஷயம் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா எங்க வேணா கொடுப்பான் எப்ப வேணா கொடுப்பான் எப்படி வேணாலும் கொடுப்பான். இப்பதான் கொடுக்கணும் இப்படிதான் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லவும் முடியவே முடியாது, முடியவே முடியாது. துரியோதனால பகவத்கீதை நிறுத்த முடிஞ்சதா இல்லையே, கர்ணனோ சகுனியோ ஏதாவது ஒரு பிரயத்தனம் பண்ணி நிறுத்தா பயனே சொல்ல முடிஞ்சுதா? ஒண்ணுமே தெரியலையே, மாயையில மயக்கி வச்சுட்டு இவனுக்கு இத்தனையும் சொல்றான். அதுல வேற சொல்றான் தெய்வீசாம் குணமகி மோமாயா துரத்தியா வசனம் வேற அர்ஜுன் இத்தனையும் பார்த்து அழகா கேட்டுட்டு இருக்கான் சுகம்மா ஆனந்தமயமா அத்தனை பேரையும் நிக்க வச்சிருக்காங்க. ஒரு பக்தனுக்காக இத்தனை அக்ஷதீரி சேனையை நிக்க வச்சான்னா அர்ஜுனத்துல எத்தனை பிரீதி அந்த பெருமானுக்கு இருக்கும். அத்தனை ஆச்சரியமா இது ரகசியமா வச்சிருக்கலாம். இது பின்னாடி வரவாளுக்கும் தெரியும், அப்ப கூட ரகசியமா வரவாளும் நடிகர் புரியவே இல்லை. ஆனா ஒரு சஞ்சயன வச்சு அவனை கேட்க வச்சு அவன் மூலமா திருதராஷ்ன கேட்க வச்சு அது அப்படியே மகாபாரத சொல்ல வச்சு எல்லாம் பகவத்கீதை சொன்னாலும் ஒரு வாக்கியம் சொன்னா கூட நமக்கு போகும். அது என்னன்னு சொல்ல வேண்டிய நிர்பந்தமும் இல்லை அவசியமும் இல்லை. அதையும் தாண்டி பின்னாடி வரவாளுக்கும் புரிய முடியாதுன்னா ஒரு அர்ஜுனனுடைய பக்தி லோகத்துல பிரகடனமாகணும் அத்தனை தவிப்பு பகவான். அந்த மாதிரி இந்த பெரியாழ்வாருடைய பக்தி லோகத்துல பிரகடனமாகணும்னு ஆசைப்பட்டுச்சாராம் வடபத்ர சாயி. பார்த்தா பாண்டிய ராஜன் வல்லவ தேவன் ரொம்ப விசேஷமா ஆச்சரியமயமான அந்த ராஜன் ராஜானா இப்படியே ஒரு நாள் நகரவளம் வந்துட்டு இருக்கான் ராத்திரி. இப்படி இங்க இருந்தோ ராத்திரி இப்படியே வந்துட்டு இருக்கான். பார்த்தா ஒரு ஆற்று சின்னையில யாரோ ஒரு பிராமணன் உட்கார்ந்து தாத்தி மாறு வேஷத்துல இந்த ராஜன் வந்திருக்கான். இந்த பிராமணனுடைய தேஜஸ் விசேஷமா இருந்தது. அதே சந்தர்ப்பத்துல அவரை பார்த்தா ஏதேனும் நல்ல விஷயம் கேட்கணும்னு தோணுச்சு. அவர் ஊருக்கு புதியவர்கள் தெரிஞ்சு கொடுத்தவனுக்கு தன்னுடைய ஜனங்களை நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கான். உடனே அவர் பக்கத்துல வந்தா நீங்க யாரு ஊருக்கு புதுசோ அப்படின்னு கேட்டான். ராஜன்னு சொல்லாம கேட்டான் இந்த வல்லவர் தேவன். உடனே இந்த பிராமதேவன் பிராமணன் சொன்ன ஆமாம்பா நான் ஊருக்கு புதுசா இந்த ஊர் கிடையாது நான் அப்படின்ட்டார். எங்க போயிட்டு வர எங்க பயிட்டு இருக்காரு கேட்டாரான் சொல்ல அவர் சொன்னார் கங்கா யாத்திரை போயிட்டு வரேன் என்னுடைய சொந்த ஊருக்கு போயிட்டு இருக்கேன். அப்படியா ரொம்ப சந்தோஷம் கங்கா யாத்திரை போயிட்டு வரலாம் உங்க பார்த்ததே பலன் பட்சியம். உடனே அவர் சொன்னார் பகவான் கிருபா பார்த்தன்னு சொல்ல முடியும். உடனே கேட்டான் ஏதான ஒரு ஹிதமான வார்த்தை சொல்லிட்டு போனோடு இந்த அர்த்தராஜன் இவர் சென்னையில கலப்பா உட்கார்ந்து இருக்கா. அப்ப இந்த ராஜன் ஏதான ஒரு ஹிதம் சொல்லும் போல ஒரு நல்ல வார்த்தை ஆத்மாவுக்கு நல்ல கதி அடையிறதுக்கு ஏதாவது ஒரு வாக்கியம் சொல்லும் போல இருந்தான். ஒரு யோசனையே பண்ணலை உடனே அதுக்கு என்னப்பா சொல்ல இருந்தான் அந்த ராத்திரி இப்ப தயாரா இருக்குன்னு ஒரு வார்த்தை சொல்லு பாகவதாவுடைய பலம் இதுதான். ஏதான ஒரு ஜீவன் நல்ல கதி அடைஞ்சா போதும் தானே துடிக்கிறா, அப்பகாதா ஒரு ஜீவன் கதி அடைஞ்சுட்டா சந்தோஷம் தானே துடிக்கிற. அந்த துடிப்பு இருக்க ரொம்ப பெருசு, ஆச்சரியமானது, சொல்லவே முடியாது, வார்த்தைகளால் வர்ணிக்கவே முடியாது. ஜீவன் நல்ல கதி அடையணும்னு பாகவதா பாடு வழிய தெரியாது, வழியில சுத்தமா தெரியாது, கல்லுக்குள் ஈன மாதிரி இருக்கும், நல்லா கண்டுபிடிக்கவே முடியாது. அந்த மாதிரி அவர் 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 அதுக்கு என்னப்பா சொல்றேன்னு சொல்லிட்டார். வயசான காலத்துக்கு எவ்வளத்துல சம்பாதிச்சு வச்சுக்கணும், ராத்திரி நிம்மதியா தூங்குறதுக்காக பகல் கொண்டு நல்லா சம்பாதிக்கணும், மழை காலத்துல சமம் இல்லாம இருக்கிறதுக்காக மற்ற 8 மாசங்கள்ல சம்பாதிச்சு வச்சுக்கிறோம். அந்த மாதிரி உத்தமமான பரமாத்ம விஷயத்தை இப்பொழுதே சம்பாதிச்சு வைக்கணும்னு அமைச்சார். மறுமைக்கு இம்மையில் முயற்சி செய்ய வேண்டும் சொல்லிவிடதான் சொன்னார். சொல்லவே என்ன ஆச்சரியம் பார்த்துக்கணும், எல்லாத்துலயுமே நமக்கு ஒரு அவசியம் இருக்கு, அவசரம் இருக்கு. அது போட்டு நிம்மதியா தூங்கினா பகல் கொண்டு சம்பாதிச்சா தானே உண்டு. மழைக்காலம் வெளில போக முடியாது, வெளியில போய் சம்பாதிக்க முடியாது, ஆனா நிறைய சமங்கள்லாம் இருக்கு. அதனாலதான கட்டட மாசத்துல நல்ல மழைன்றதுனால உட்காந்து ராமாயணம் வாசிக்கலாம், போய் வெளில ஒரு பெரிய காரியம் எல்லாம் பண்ண முடியும். நிறையதெல்லாம் வாழ்க்கையை ரொம்ப யதார்த்தமா வச்சிருந்தாங்க. நம்மதான் எல்லாத்தையும் குழப்பிட்டு இருக்கோம். மழை காலத்துல யுத்தம் கூட பண்ண போக மாட்டேன், இருக்கடத்துல இருந்தே பகவான் ராமச்சந்திரமூர்த்தி கூட மழை காலத்துல சொல்றாங்க, சுகியப்பா மழைக்காலம் நீ இதோட சுகபோகம் எல்லாம் அனுபவிச்சிருக்கு, மழைக்காலம் முடிஞ்ச உடனே சீதாபுரத்தை தேடுறதுக்கு ஆள் அனுப்பலாம்னு பகவானே வான கூட்டம் வான கூட்டம்னு மழை வெயில் பெருசா கிடையாது. ஆனா அதுங்கள் கூட மழை காலத்துல சுகமா இருக்கணும்னு எம்பெருமான் ஆனந்தமா தீர்மானம் பண்றாங்க. எல்லாத்தையும் மாத்தி விட்டோம் வாழ்க்கையில ஏதாவது முடிக்கலாம். பார்த்தோம்னா பகல் கொழுது வேலை பண்றதுக்காக ராப்பொழுது வேலை பண்றதுதான் பெருசா இருக்கு. ஏதாவது குழந்தைகளை ராப்பொழுதுதான் வேலைகளை பண்றது, படிக்கிற குழந்தைங்க கூட ராத்திரி ஒரு காலம் படிச்சாதான் புத்தியை விளையாடுறது, இன்னும் மத்தியானம் புத்தியில காணாம போயிடுற மாதிரி பேசுறீங்க. எதுக்கெடுத்தாலும் ராத்திரி 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 இந்த ராத்திரி பகவத் தியானம் பண்றதுக்கும் பகவான் தபது பண்றதுக்கும் பகவான் அனுபவிப்பதற்குமான ஒரு காரியமாச்சு. இயற்கைக்கு மாறுபட்டு பதிஞ்சிருக்கும், அதனாலதான் இயற்கையினால கிடைக்கக்கூடியதான ஒரு ஆனந்தம் நம்ம கிடைக்க மாட்டேங்க. இயற்கையோட ஒட்டி வாழணும், எத்தனை வருஷங்கள் ஆனாலும் எத்தனை நூற்றாண்டுகள் ஆனாலும் இந்த பட்சிகள்லாம் இயற்கையை ஒட்டிதானே வாழணும். மழைக்காலம் வெயில் காலம் சரியா இருக்காது, அது மாத்திக்கிறது இல்லை. மனுஷா தான் ஆசைப்பட்டு சுத்தமான காரியங்கள் பண்ணுறோம், எந்தெந்த சமயத்துல எந்தெந்த காரியங்கள் பண்ணணும்னு இருக்கு. பெரியவர்கள்லாம் கூட சாத்துர்மாசிய பிரசன்னா இருக்கிற மழை காலத்துல தான் இதுக்கு ஒரு இடத்துல இருப்பாங்க, சொன்னது எல்லா பக்தர்களும் அங்க கூடுவார்கள். இங்கே பகவத் விஷயம் காலக்ஷேபம் ஆராதனை எல்லாம் நடக்கிறது. மழைக்காலம் எந்த ஜந்துக்கும் கஷ்டம் கொடுத்துருக்கிறது எல்லாம் நிறைய இருக்கு, சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் நேரம்தான் நமக்கு. அந்த மாதிரி மழைக்காலத்துக்காக மற்ற 8 மாசங்கள்ல பிரயத்தனம் பட்டோம். வயசான காலத்துல நிம்மதியா இருக்கணும், எவ்வளவு வயசுல ஓடி ஓடி பணம் சம்பாதிக்கணும், அந்த மாதிரியே மோட்சம் அடையறதுக்கு இப்பொழுதே முயற்சி பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் கேட்டார். இதை கேட்டது அவருக்குள்ள தீராத தவிப்பு வந்துருக்கார். தெரியவா பேசக்கூடிய வார்த்தைகள்ல நமக்கு உள்ளுக்குள்ள இருக்க அந்த ஆசையை தூண்டி விடலாம். பகவான்களுக்கு ஆசை ரொம்ப தேவை குறைச்சதாத்தான் இருக்கு, அது முளைக்க மாட்டேங்கிறது அப்படியோத்த அப்படியோ இருக்கு. அந்த பத்திய நல்ல வேகமா முளைக்கிற மாதிரி தூண்டி விடுறது சரியா, ஒரு தூண்டுகோளதான் இருக்கு. அந்த விளக்க தூண்டி விடுறதா அவளுக்கு வேலை கிடையாது. உடனே இந்த ராகன் பார்த்தா மழைக்காலத்துக்கு முன்னாடி சொல்லும் கவலை கிடையாது, வயசான காலத்துக்கும் பிரச்சனை கிடையாது, ராப்பொழுதுக்கும் கவலை கிடையாது. இவர் சொன்ன மாதிரி மறுமைக்கு இம்மையிலேயே முயற்சி பண்ணணும்னு ஜீவன ராசன் முழுக்க ஒரே யோசனை. அடுத்த நாள் காலையில அவனுடைய மந்திரி வந்தார், செல்வ நம்பின்னு பேரு. அந்த செல்வ நம்பி ரொம்ப விசேஷமானவர், பகவத் பக்தர், மித்ரன் மாதிரி ஒருத்தர், அகம்பாவம் இல்லாதவர், பகவானுக்காக கர்மாவை பண்ணும்படியான ஒருத்தர். நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா பாரத தேசத்துல ரொம்ப வசதியான பொசிஷன் இருந்தவெல்லாம் வசதியான பக்தியிலையும் இருந்தான். அப்படிதான் இருக்கணும், பக்தியில உயர்ந்து போறவர்கள் மட்டும்தான் பெரியதான பொசிஷன்லயும் இருக்க முடியும், பெரியதான காரியங்களை பற்றுதல் இல்லாம டென்ஷன் இல்லாம பண்ண முடியும். பாண்டவர்கள் அட்டகாசம் அவ்வளவு கெடுதல் துரியோதனம் பண்றான், ஆனா அதையும் தானே ரகசியமா வச்சிருக்க விஷயங்கள் எல்லாம் பித்தர்களுக்கு தெரிஞ்சு தெரிஞ்சு பாண்டவளை காப்பாற்றிட்டு வந்தாருன்னா இந்த கிருஷ்ண பக்தி பண்ணதுனால யார் இடத்துல எப்படி பண்ணணும் எப்படி டாக்கிள் பண்ணணும்னு தானா தெரிஞ்சிருச்சு. எங்கேயும் போய் தனியா படிக்க வேண்டிய அவசியம் இல்லாம அவருக்கு வந்துருச்சு. பக்தியுடைய பலம், பக்தி இருந்து கொடுத்துறான் அதெல்லாம் பகவான் உள்ளபடின்னு சொல்லிக் கொடுப்போம். பகவான மாதிரி சொல்லிக் கொடுக்கக்கூடிய சக்தி யாருக்கும் கிடையாது. அப்பா அம்மா சொல்லிக் கொடுத்தாலும் ஒரு எல்லா வரைக்கும் தான் சொல்லிக் கொடுக்க முடியும். பகவான் தான் சர்வஜ்ஞன், நியாய், எந்தெந்த சமயத்துல யார் யார் எந்தெந்த இடத்துல எப்படி இருக்கணும்னு பகவான் சொல்லி கொடுத்துட்டான். அதை மிஞ்சத்துக்கு ஆள் கிடையாது. அது அற்புதமான ஒரு பிரச்சனையை தீர்த்து கொடுத்துரும். ஆச்சரியமான விஷயமாச்சு. அந்த மாதிரி இந்த செல்வ நம்பி ஒரு விக்ரம் மாதிரி ஒரு பக்தன், இந்த ராஜன் வந்தா நடந்த விஷயத்த எல்லாம் சொன்னான். இந்த மாதிரி மறுமைக்கு இம்மையிலேயே முயற்சி பண்ணணும்னு அவர் சொன்னான். அதுக்கு நான் என்ன பண்ணட்டும், அதுக்கு பக்தி பண்ணணும் இல்லையான்னா செல்வ நம்பி ஆமா அப்படின்ட்டு ராஜன் கேட்ட. 30 கோடி தெய்வம் இருக்கு, இது எந்த தெய்வத்தை நாம் குடிக்கிறது? இது பெரிய கஷ்டமா இருக்கு. 30 கோடி தேவதையா பரிசு பண்ணி பார்க்கலாம். 30 கோடி கஷ்டம் இருக்கோம்னா, இது ஒரு 30 கோடி நாள் இருக்கோம்னா, ஓ இன்னைக்கு ஒரு தெய்வம், ஓ இவ்வளவுதான் பலம், நாளைக்கு இந்த தெய்வம் அப்படி கிடையாது. நீ நிலையில மண்ணுயிர் ஆக்கிற அதுவும் இருக்கிறதோ கலியுகம். நீங்க ஆசையே பிராதாந்தியம், சரீரமே சுகம், ஸ்ரீரணமே வாழ்க்கை. இவ்வளவுதான் அதுக்குமே வாழ்க்கை பற்றி அதுக்குமே ஒண்ணு கிடையாது. ஸ்ரீரணம் தான் வாழ்க்கைங்க. அப்பா அம்மாவுக்கும் ஸ்ரீரணம் தான், குழந்தைகளுக்கும் ஸ்ரீரணம் தான், பந்துக்கும் ஸ்ரீரணம் தான், பக்கத்தாத்த மனுஷாருக்கும் ஸ்ரீரணம் தான். ஸ்ரீரணம் இல்லாம வாழ தெரியாது, வாழ முடியாதுன்ற ஒரு ஸ்தியில இருக்கும். இந்த உலகத்துடைய சித்தியா கல்வி கலியுகத்துடைய தர்மமா ஆயிடுச்சு. பார்த்தோம்னா பாகவதத்துல ஏகாதசந்தம் துவாதசந்தம்லாம் கலியுகத்தை பத்தி வர்ணிக்கும் பொழுது எல்லாம் ஸ்ரீரணமான கூட்டங்கள். மயிர் வளர்க்கறது தான் வாழ்க்கை. அடுத்த வாரம் நம்ம இஷ்டப்படி ஆட்டு வைக்கிறது தான் புத்திசாலி, பலம் உடையவன் தான் ராஜன். ரொம்ப ரொம்ப அழகா சொல்றாரு. இதை விட தெளிவா சொல்லவே முடியாது. பாகவதெல்லாம் வாசிச்சுட்டு இருந்த உலகம் ஏன் அப்படி இருக்குன்னா முட்டாள் சொல்லி அவாலே போட்டு அப்படிதான் இருக்கு, இப்படிதான் இருக்கும். சுடப்பெருமை சொல்றா பெரிய விஷயம்லாம் சொன்ன பிறகு இது ஏன் இப்படி இருக்கு நம்ம கேள்வி கேட்கிறோம்னா, புரிஞ்சு கேட்கிறோமா புரியாம கேட்கிறோமா என்ன கேட்கறது தெரியல. கேட்கறது எவ்வளவு என்ன இருக்கு, இதுதான் கலியுக தர்மம், இதுல நீங்க தப்பிக்கணுமா நாம ஜபம் பண்ணணும், முடிச்சுட்டாலும் தெரியவா இது இப்படித்தான் இருக்கும்னு சொன்ன பிறகு தீ தகிக்கும்னா இது ஏன் தகிக்கிறது, அது தகிக்கும் அவ்வளவு தகிமா பதில் சொல்ல முடியாது. இது ஏன் தகிக்கிறது, பகவத் சங்கல்பம். பகவான் ஏன் அப்படி சங்கல்பம் பண்ணா அவனுக்குதான் தெரியும். அவனுக்கு ஏன் தெரியுமா, அவன் ஈஸ்வரன், அதனால தெரியும். நமக்கு ஏன் தெரியாதுன்னா அச்சேதனமா ஒரு சரீரத்துல மாட்டின் இருக்க ஒரு சேதனான ஜீவன் அஜ்ஞானி, அதனால நமக்கு சக்தி இல்லை. அசக்தர்கள் அவன் பண்றான் பார்த்துட்டு பண்ணிருக்கோம். தன்ன மாதிரி ஏன் அப்படி இருக்கு, மாத்துக்கு முடிஞ்சா முடியாது. நல்லபடியா உபயோகப்படுத்தி வாங்கம்னா சுக்கம். இது ஏன் அப்படி ஆராய்ச்சி பண்ணிட்டே பயன்படுத்தோம்னா முடிவே இல்லை. இது இருந்துட்டே அது ஆராய்ச்சி பண்ணி முடிக்கிறோம், பிரளயம் போது காணாமடும். இல்லை நம்ம சரீரம் பிடிச்சி நம்ம போயிடணும், இனி அடுத்த சக்கரம் ஆராய்ச்சி பண்ணணும். இதை காரண விசேஷம் பகவான் தியானம் பண்ணி பகவானுக்கு எல்லாம் தெரியும், அவன் சர்வஜ்ஞ. அதனால நேரம் கிடையாது நமக்கு. அதனால கேட்டுட்டாங்க வல்லபடியா 30 கோடி தெய்வங்கள் இருக்கு, இதுல எதனாலும் நான் முடிப்பேன். எப்படி தியானம் பண்ண உடனே செல்வநம்பி பார்த்தார். நம்ம பார்த்துக்கு நாராயண் பரபிரம்மம்னு சொல்லிட்டோம்னா, நீ சொன்னீரே நான் நேற்றி ஒருத்தர் வேலை விற்பனை கேட்டேன், அவர் ருத்ரன் தான் பரபிரம்மம்னு சொன்னார். இன்னொரு இடத்த பார்த்தா அக்னி தான் பரபிரம்மம்னு சொல்றார். சில இடங்கள்ல பார்த்தா ஜலம் தான் பிரத்யக்ஷ பிரம்மம்னு சொல்றார். அப்ப வருண் பரபிரம்மம் ஆயிடுமா? இதனால செல்வ நம்பி பார்த்தா இது நம்ம சொன்னோம்னா குழப்பம். ஏன்னு கேட்டா இவன் குருவா சிஷியனா இருந்து நம்ம குருவா ஏற்றுட்டு சொன்னோம்னா கதை. இவன் ராஜனா இருந்து நம்ம மந்திரியா வச்சுட்டு கேட்கணும், அப்ப இடுபடாது. சாஸ்திரம் எப்படின்னா கேட்கிற முறைப்படி கேட்டா சொல்ற முறைப்படி சொல்லணும். தத்விஜி பிரதிபாதேன பரிப்பிரஸ்னேன சேவையா உபதேசந்தி தேன்யான தத்துவ தர்ஷன. சமயத்துல பார்த்தா நம்ம கேட்க மாட்டோம், தெரியவா என்ன கேட்கும்படியான நிர்பந்தத்தை நம்மளை கொண்டு வந்துருக்கோம். கேட்க மாதம் ஆனா கேட்கும்படியா நிர்பந்தத்தை கொண்டு வந்துடுறோம். ஆச்சரியம் ராமானுஜ சம்பிரதாயத்தை பார்த்தோம்னா அந்த பக்குவம் இல்லாதவர்களுக்கு அந்த பக்குவத்தை கொடுத்து கேட்க வைக்கிறோம். அதன் பிறகு சொல்லி கொடுத்துடுறோம், முதல்ல கீழே இறக்கிறோம். உனக்கு தான் தோணும் குரு இடத்த போனா நம்ம இது போயிடலாம், முதல்ல நம்ம கீழே இறக்கிடுவோம். எதுக்குன்னா இந்த நம்ம தப்பான ஒரு படியில் ஏறி இருக்கும். அகம்பாவம்னு ஒரு படியில ஏறி புனரத்தி சங்கம்னு ஒரு பாதிர பொழுது இருக்கும், அதுல இருந்து இறக்கி மோக்ஷம்னு ஒரு படியில ஏற்றி வரும். அதனால இங்க இறங்கினாலும் கேட முடியும், சம்பந்தம் இல்லாத ஒரு பஸ் ஏதோ நம்ம ஏதோ ஊருக்கு போக நினைச்சிருந்து புரியாத பாஷை புரியாத ஊர்ல போய் சம்பந்தம் இல்லாத ஒரு பஸ்ல ஏறிட்டோம்னா இந்த பஸ் தான் சரியா போதும்னா இதுல இருந்து இறங்கினால்தான் அதுல ஏற முடியும். இதுல இருந்து நான் இறங்க மாட்டேன்னு நடக்காது, அதுல இருந்து இறங்கித்தான் ஆகணும். அதுல இருந்து இறங்கினால் ஒழிய இதுல ஏறதுக்கான அருகதை கிடையாது, இதுல இருந்து இறங்கிட்டாலும் அருகதை முடியும். வேற ஒண்ணுதான் நம்ம சம்பந்தம் இல்லாத இருந்து ஏறிக்கோமே அங்கேருந்து இறங்கிறதுக்கு ஒத்துனுட்டோம்னாலே அருகதை தானா வந்து அதுதான் அருகது. அதுக்கப்புறம் இந்த பஸ்ல ஏறுமே ஏறிடும், இவ்வளவுதான் வேற ஒண்ணு வேண்டாம். அதனால இந்த செல்வநம்பி பார்த்தா உடனே சொல்லிட்டாரு, ஒரு வித்வத் சபை ஏற்பாடு பண்ணு, பரபிரம்மத்தை நிர்ணயம் பண்ணணும்னு சொல்லு, அவாவா வந்து பேசுவா, நீயே கேட்டு முடிவு பண்ணி கொடுத்தாரு செல்வன். உடனே அவன் கேட்டான், இந்த வித்வத் சபையில அவாவா பேசுவான், நான் எப்படி முடிவு பண்ண கேட்டுட்டு கேட்க 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 குழம்பி குழம்பி ஒரு தெளிவு வரும், நிச்சயமா தெளிவு வரும். ரொம்ப குழம்பி ஆச்சுன்னா நல்லா ஒரு தெளிவு வந்து ஒரு விஷயத்த வந்து கண்ணா பின்னா யோசனை பண்ணிடுச்சு, ஒரு சித்திக்கு மேல அச்சோ ரொம்ப குழம்பியாச்சு இது நான்தான் என்னன்னா அவர்தான் விட்டுருவோம் டக்குனு ஐடியா வந்து அதை நம்ம பிடிச்சிட்டு இருக்க வரைக்கும் அவருக்கு தெரியறது இல்லை, இது நமக்கு ஒன்றும் ஒத்து வராதுன்னு ஓர தள்ளி வச்சோம்னா தானாகவே அதனுடைய ரகசியம் சூக்ஷ்மம் புரிஞ்சிடும். நம்ம அதை பிடிச்சிருந்தா தான் ஒண்ணும் புரியறது இல்ல, விடணும். எனக்கு நான்தான் ஒரு தள்ளு தள்ளினோம்னா தானாக அது தானே ஓடி கொஞ்சம் உலகத்துடைய சுவாவம். உடனே ராஜன் பாத்திரம் எப்படி வருவாங்க செல்வனத்தை சொன்னார், நல்லா தங்கம் எல்லாம் போட்டு ஒரு பொற்கிய கட்டி தொங்கவிடு, பகவானத்தை பிரார்த்தனை பண்ணி ஒரு மந்திரம் போட்டு யார் பரபிரம்மம் நிர்ணயம் பண்றாலும் அவளுக்கு மட்டும் இந்த பொற்கி தாழவா மாறி பண்ணிடும், பரபிரம்மம் நிர்ணயம் பண்றவாளுக்கு அந்த பரபிரம்மம் சத்தியமா இருந்தா அந்த பொற்கை தானா கீழே இறங்குறான் அப்படின்னு. உடனே அந்த மாதிரி எல்லாம் ஏற்பாடு பண்ணியாச்சு, ஊர் முழுக்க தந்தோரா போட்டாச்சு, போஸ்டர் அடிச்சு விட்டாச்சு, வித்வத் சபை ராஜனுக்கு பரபிரம்ம சந்தேகம், பரபிரம்ம நிர்ணயம் பண்றவாளுக்கு பொற்கிழி பறிச்சு ஊர் முழுக்க அடிச்சு பிடிச்சுன்னு ஓடுறோம், வேணும் படிச்சு வரலாம். இந்த மனுஷன் போகவே மாட்டேங்கிறார், இவருக்கு அதை பத்தி தெரியவும் தெரியாது. ஒரு பாட்டுக்கு தேவையுன்னு காத்தால எழுந்தோமா மாலை கட்டினோமா வடபத்திர சாரி கழுத்துல படமும் உட்காந்து பாத்துட்டு எழுந்தோமா மத்தியானம் நடை அடைக்கும் போதுன்னு அவ சொல்லுவா, இன்னும் ஆறா தீபாரதனை காட்டுவா, சஜீவனை குடுப்பா சாப்பிடுவா, மத்தியானம் ஆத்த வந்து படுத்துட்டு நீங்க விருந்தான வடபத்திர சாரி நீங்க நன்னாத்தான் இருந்தா, இன்னைக்கு ஏன் இப்படி பார்த்தான், இன்னைக்கு இந்த மாலை அழகாத்தான் இருந்தது, நாளைக்கு என்ன மாலை போடலாம், வடபத்திர சாரி தீதாபரம் நன்னா இருந்தது, கொஞ்சம் கீழே ஒதுங்கி இருந்தது பத்மநாபம் காத்தனா அங்குலம் அங்குலம் அங்குலமா ஏன் 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 அப்புறம் ஆலோசனை பண்ணிட்டே இருக்கணும். இதுதான் நம்முடைய கர்மா, இந்த கர்மாவை பண்ணானோ சரியம் எந்த காரியமான பண்ணட்டும், இந்த கர்மாவை பண்ணணும். ஏன் அப்படி கருத்துருக்கா, இன்னைக்கு ஏன் அப்படி கருத்துருக்கா, நீ வித்தியாசமா இருக்கேன், ஒரே மாதிரி இல்லை கர்மனா ரூபம் ஒரே மாதிரி தான் இருக்கு, ஆனா ஒவ்வொரு நாள் அலங்காரம் ஒவ்வொரு நாள் காருண்யம் ஒவ்வொரு நாள் குடும்பம் இதற்கு அர்த்தம் இருக்கு. நம்ம ஒரே ஆள் தான், ஆனா ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் அத்தகாசம் கொஞ்சமா நினைச்சுமா போட்டுக்கு அலங்காரம் கொஞ்சமா நினைச்சது இன்னும் அர்த்தம் இவ்வளவு இருக்கு, இவ்வளவு அகம்பாவமா இருக்கணும், நம்ம அதே மாதிரி இருக்கணும், அத்தனை விஷயங்கள் மாறணும். கட்டுப்பட்டு கிடக்கிற ஜீவனுக்கே இத்தனை வெரைட்டி உண்டு, கட்டுப்படாத விஷயம் எவ்வளவு வெரைட்டி உண்டு, கொட்டி கிடக்கிற பத்மநாபம் கோடி விதமா காட்சி கொடுக்க, அதுலயும் திருநாள் மட்டும் தனியா பார்த்தா அது ஒரு தனி கதை, திருவடி அது ஒரு தனி கதை, திருமுக மண்டலம் தனி கதை, சம்மந்தம் இல்லாம இருக்கு மூணு, ஒரே ஆள் தான் சந்தேகம் பெரிய ஆச்சரியமயமானவன் அதிவிசேஷமானவன். சமயத்துல குழந்தைகள் எல்லாம் பார்த்தோம்னா ஒரு அஞ்சாறு வருஷம் ஒன்னா போடணும் ஐயோ அப்படின்னு, அந்த மாதிரி திருவடியை பார்த்தா ஒரு விதமான அழகு, திருநாதியை பார்த்தா வேற ஒரு அழகு, திருமுக மண்டலத்தை பார்த்தா ஒரு அழகு, சமயத்துல மூணு சம்மந்தம் இல்லாம ஒரு அழகு, என்னன்னு ஒன்று புரியவில்லை. பார்த்தோம்னா இந்த முக்கடிகள் சொல்றாங்க இல்லையா, மா பலாநாய், இது மூணுக்கும் ஒவ்வொரு ருச்சி, இது தேன்ல கலக்கும் போது தனி ருச்சி, இந்த மாதிரி இது திருவடி வாசல் வேறதான், திருநாதி வேறதான், திருமுகம் வேறதான், ஆனா மூணு தேன்ல கலந்தா இருக்க மாதிரி, இது மூணு ஒன்னா ஏன் தெரியாதுன்னா ஒரே ஆதிசேஷன் மேல படுத்துட்டு இருக்கிறதுனால தப்பிச்சு, இல்லாட்டி கண்ணாபிரம் குழந்தைதான் இருக்கும், அப்புறம் விசேஷம் பத்மநாத் அந்த மாதிரி அந்த பொருட்கள் இவருக்கு ஒன்னும் தெரியாது. தான் உண்டு வடபத்திரசாயி உண்டு இருக்கார். அவா விதவிதமா வியாக்கியானம் பண்றான் வேதத்தை எல்லாம் சொல்லி. சில பேர் ருத்ரன் தான் பரபிரம்மம், சில பேர் அதெல்லாம் கிடையவே கிடையாது கம்பன் தான் பரபிரம்மம்னு சொல்றான். சில பேர் இல்ல இல்ல எல்லாத்தையும் சிருஷ்டி பண்றா பிரம்மதேவன் தான் பரபிரம்மம்னு சொல்றான். அவர் பேர்லயே பிரம்மா இருக்கா அவர் தான் பிரம்மம் அப்படின்னா பேசுறவங்க எனக்கு உண்டு. ஒவ்வொருத்தரும் அவன் பாடுக்கு தோன்றபடியெல்லாம் பரபிரம்ம தாத்து இது இது அப்படின்னு சொல்றாரு. அதை ரொம்பவே படுத்து போயிட்டாங்க. ஏன்டா சபை ஏற்பாடு பண்ணா ஒழுங்கா தெளிவா அப்படியே காலத்தை ஓட்டி வச்சலாம். இந்த பரபிரம்மம் நிர்ணயம் பண்றோம்னு சொல்லி தெரியணும்னு பார்த்து ரொம்ப பழமை போயிட்டோம். மகவானே பரபிரம்மே நீயே வந்து ஒரு நிறுவனம் பண்ணா ஒழிய வேற யாரும் நிறுவனம் வந்தே பழந்துட்டு இருந்தா செல்லா நீ பார்த்த அண்ணா குழந்தை அவன் தெரிஞ்சுட்டுதான் தெரிஞ்சு பாத்திர கேட்டா நீங்க என்னமோ சொன்ன ஏதோ ஒரு நாள் அஞ்சு நிமிஷத்துல நிறுவனம் ஆயிடுன்னு பார்த்தா இவா பேசுறதெல்லாம் பார்த்தா பயங்கரமா இருக்கு. சண்டைக்கார போடுறாரு பரபிரம்மத்தை நிர்ணயம் பண்றேன். அவா தன்னுடைய வித்வத்தை கொண்டு நிறுவனம் பண்றான். நான் நிறுவனம் எங்க நான் இருக்கோம் எப்படி நிறுவனம் பண்ண முடியும்? நான் பார்த்துடுறேன் பத்மநாபம்னா முடியாது. பத்மநாபா நீ வந்து என்ன பார்க்க வச்சிருக்கியாப்பான்னு அது நான் இன்னைக்கு பத்மநாபம் பார்த்துட்டேன் நான் பார்த்துப்போம் அவ்வளவுதான் வியர் வேற ஒண்ணு அனுபவிக்கிறது. அதான் இன்னைக்கு பார்க்க வச்சா பத்மநாபன் தரிசனம் கொடுத்தான்னா அது கதை வேறதான். உடனே நம்ம அவனுக்கு ஆகாரமா ஆயிடும் அந்த போய் நிற்கும்போது நிற்கும். அவன் நம்ம ஆகாரமா சாப்பிட்ட பிறகு நம்ம அவனை சாப்பிடணும். என்ன முழுங்கல் அபாரம் ஏற்படாம ஜீரணமாகாம ஜீரணாகப்படவில்லை. அவன் நம்மளே ஜீரணம் பண்ணப்படா நம்மளும் அவன ஜீரம் அப்படியே இருக்கான். எங்கேயோ இருக்கிற வேற வேண்டாம்னு சொல்லும்படியா சொல்றோம் இல்லையா? நேற்று சாப்பிட அப்படியே இருக்கு அஜீரணம் மாதிரி இருக்கு. அது அஜீரணம் ஆகல அப்படின்னா அப்படியே இருந்துட்டு நல்லாதான் இருக்கு. ஜீரணம் ஆகிடுது அடுத்து அவன் சாப்பிடணும் அவசியம் இருக்கு. உள்ள கொண்டு வச்சுக்கணும் ஜீரணம் ஆகப்படாது. நம்ம சரீரம் ஜீரணம் ஆனாலும் நாமையே ஜீரணமாக அந்த வஸ்து மட்டும் ஜீரணமாகாம இருக்கணும். சித்திரகேதுக்கு இருந்தா மாதிரி மூணு ஜென்மா மாவனம் கூட ஜீரணமாகாம இருந்ததுன்னு பித்ராசிரம ஆனசமயத்தை கூட பிரியம் பிரியேவ விஷம் விஷம்னால் புலம்பும்படியா இருந்ததுன்னா எவ்வளவு தூரம் நடந்து கிடக்கும் உங்களுக்கு தெரியத்துல. மூணு ஜென்மா ஆன பிறகு கூட இது அப்படியே ஹதயத்தை இருந்ததுன்னா பக்தியுடைய பலம் அந்த மாதிரி எல்லாரும் வந்து பரபிரம்மத்தை மாத்தி 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 நிர்ணயம் பண்ணிட்டு இருக்கா. இவர் தேவையில கிடக்கிறா பகவான் பார்த்தான் சொப்பனத்துல வந்துட்டான். ஏ விஷ்ணு அவர் பேரு விஷ்ணு சித்தன். விஷ்ணு ரத்த சித்தான் விஷ்ணு சித்தன் பேரு. பின்னாடிதான் ரங்கநாதனுக்கு ஆண்டாள கல்யாணம் பண்ணி கொடுத்தவர்கள் பெரியாழ்வார்னு ஒரு திருநாமம். இன்னொரு காரணம் சொல்றா மற்ற ஆழ்வார்கள்லாம் என்ன காப்பாத்துன்னு புலம்புகிற சமயத்துல நீ ரங்காடி இவர் சொன்னதான் அவருக்கு பெரியாழ்வார்னு ஒரு திருநாமம். நீ சௌக்கியமா இருந்து மங்களாபாசம் பண்ணார். அதனால ஒப்பன தந்த ஏ விஷ்ணு சித்தா பகவான பார்த்து பரம சந்தோஷம். பகவான் உடனே சொல்லிட்டான் நேர வல்லவர் ராஜுடைய அரண்மனைக்கு போ. எதுக்கு பிரபோ அங்க ஒரு பொற்கிரி கட்டி தொங்க விட்டுட்டான் வருத்தண்டு வாங்க போய் பரபிரம்ம நிர்ணயம் பண்ணுன்னு சொல்லல. பொற்கிரி கட்டி தொங்க விட்டு வருத்தண்டு வாங்கிட்டான். ஏன் பிரபம் ஏன் பொற்கிரி கட்டி தொங்க விட்டுறேன் எல்லாம் இருந்து அதுவா பரபிரம்மம் நிர்ணயம் பண்ணா அது எடுத்துட்டு வரலாம்னு சொல்லியிருக்காண்டா. சிரிச்சா நமக்கும் வேதத்துக்கும் ரொம்ப தூரம். மழைக்கு கூட அந்த பக்கம் ஒதுங்கினது இல்ல. வேதம்னாலே ஒரு நாலு தூரம் ஓடுற ஆறு நாள் அங்கெல்லாம் வித்வத் சபை. அங்க போய் நான் என்ன வாய தளக்க முடியும்? நமக்கு வேதம் அதை ஒண்ணும் தெரியாது. புருஷ சுத்தமும் தெரியாது, நாராயண சுத்தமும் தெரியாது, ஆனந்த வல்லியும் தெரியாது, மிருகவல்லியும் தெரியாது. நான் என்னத்தை போய் பேசுறது? அந்த சரசுத்தனை கூட எனக்கு ஒண்ணும் தெரியாது. நீ போய் அடுத்துட்டு வாங்க சொல்றிய. நீ திருடன் மாதிரி என்னையும் திருடன் ஆக்குறியாரு. இது அப்படிதானே எனக்கு பிடிக்கணும் போய் எடுத்துட்டு வந்து பிடிக்கணும் வந்து அடுத்துன்னு வருதானே இருக்கிறாரு. அந்த மாதிரி நானே பகவான் அதெல்லாம் உனக்கு ஏண்டா நீ போற அடுத்துட்டு வர என்ன பிரபுவோ பேசுறாங்க வேதத்தை நிர்ணயம் பண்ணனு. நான் தானடா வேதம், நீ போ நான் பேசுறேன்னு. மற்றவெல்லாம் நான் பேசுறேன்னு ஓடினா இவர் போக மாட்டேன்னு உட்கார்ந்து இருக்கா. பகவான் பார்த்தானா அது என் பொறுப்பு, நீ அங்க போகணும். உடனே காலங்காத்தான அழகா வரப்பட சாரி மாலை எல்லாம் போட்டா கூட இருக்கவங்கலாம் சொன்னார் நான் மாதிரி மதுரைக்கு போறேன் ரெண்டு மூணு நாள் ஆயிடுச்சு கூட வேற யாராவது புஷ்ப கை கடி பண்ணி விட்டுட்டு போக முடியல. ஆனா பகவானுடைய கட்டத்துல கிளம்பிட்டாரு சோழாசியம் இருக்குன்னு மதுரைக்கு போறா. போயிட்டு வர தூரம் தான் இருந்தா இவன் நம்பறதுக்கு இல்லையே என்ன பண்ணுவா அங்கே காலத்தையே துரத்துட்டாங்க. இது யார எங்க துரத்தி அடிக்கணும் ஒன்னும் தெரியாது. அது எங்க போகும் அதுவும் தெரியாது. அப்படி வஸ்து ஆச்சு எப்ப வரும்னு தெரியாது, என்ன பண்ணணும்னு தெரியாது, என்ன பேசணும்னு தெரியாது, என்ன சொல்லி ஏமாத்திட்டு ஓடணும்னு புரியும். அப்படி ஒரு வஸ்து. அதனால சொல்லிட்டு கிளம்பினா எல்லாரும் எங்க போறேன்னு கேட்டா. அதுவா வல்லவ தேவன் அரண்மனைக்கு பரபிரம்ம நிர்ணயம் பண்ண போறேன்னு அத்தனை பேரும் சிரிச்சா. உமக்கு ஏன் இந்த வம்பு? ஏதோ வடபத்ரசாமி கோவில் பக்தன்னு ஒரு மரியாதை இருக்கு, நித்தியம் தத்தியம் ஒண்ணு கொடுக்கணும், அழகா மூக்க முடிக்க சாப்பிட்டோமா, மாலையை கட்டி போட்டோமா, காலத்தை ஓட்டும், அனாவசியமா வல்லபடியான அரண்மனையில போய் பெரிய பிக்பஸ்களோட உட்காந்து மானத்தை வாங்கிக்காது. நான் என்ன பண்ண முடியும்? இந்த ஜீவன் அவமானப்படணும், நான் சங்கல்பம் இருந்தா தப்பிக்க முடியுமா? கிளம்புறது நம்ம என்னதான் ஜாகிரதையா இருந்து அவமானம் வந்துடப்படாது, பார்த்து 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 நடந்தாலும் அவன் ஒரு சங்கல்பம் பண்ணி ஆச்சுன்னா திருவிழா போற காய்கறியான அறிவு இல்லையான்னு கேட்பான். நமக்கு அவனுக்கு சம்பந்தமே இருக்காது, நமக்கு அவனுக்கு சம்பந்தமே இருக்காது. எந்த அளவுக்கு அவனுக்கு நமக்கு பாத்தியதே இருக்கு, அவன் ஏதாவது தெரியுமா மனசு காலங்காத்தால அப்படின்னு நம்ம ஏதாவது வலை கேட்க போய் போடி பண்ணுமானா அதெல்லாம் முடியாது, வலை ஜாஸ்தி ஆக்கினா காலங்காத்தால வந்து நல்லதான் சாப்பிடுறது சொல்லப்படாது. ஒரு வார்த்தை சொல்லுவோம் வந்து தொலைஞ்சு காலங்காத்தால பெருசா வாங்கிறது வந்துட்டு ஆகணும். நமக்கு அவனுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? அவன்கிட்ட ஒரு அவமரியாத வாங்க வேண்டிய ஒரு தலையை தவம் கொடுத்துட்டான்னா தப்பிக்கக்கூடிய சக்தி யாருக்கும் இல்ல. அஸ்வத்தாமே ஆகா துரியோதனன் சந்தோஷப்படுவான், தலையை வச்சுட்டு போனா துரியோதனன் திட்டி ஒரு திட்டு வாங்கும்படி அப்படின்னு அஸ்வத்தாமலேயே வந்துருக்கேன். ஒன்னும் நம்பருக்கு இல்லை, நம்மளை கவிழ்க்கணும் முடிவு பண்ணிட்டானா நிச்சயமா கவிழ்த்துக்கலாம், யாரும் காப்பாற்ற முடியாது. அதே மாதிரி கவிழ்ந்து கவலை தூக்கி வரணும் முடிவு பண்ணிட்டானா அதை தடுக்கிற சக்தியும் யாருக்கும் இல்லை. பதினோரு அக்ஷரீ சேனருக்கு நான் ஜெயிச்சேன்னு துரியோதனையும் தோற்கடிச்சான். ஏழு அக்ஷரீ சேனதானே இருக்கு, எப்படி ஜெயிக்க போனோட செய்வாலையும் ஜெயிக்க வச்சுட்டான். இவன் நினைச்சா நடந்தே மாற்றக்கூடிய சக்தி இல்லை. ஒன்னும் வேண்டாம், நித்தியம் அத்தனை மணிக்குதான் எழுந்து பேர் ஒரு சங்கல்பம் வச்சு எல்லாரும் பத்மநாபன் கோவிலுக்கு ஓடினான். ஒண்ணு போட்டிய லேட்டா எழுதி, இல்ல நம்மள லேட்டா எழுதி, இல்ல அவனே லேட்டா எழுதி, எல்லாத்தையும் மாத்தான். அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் நித்தியம் எப்படியா மாறி போயிடுறேன், ஒண்ணு முன்னாடியே எழுதிடுறான். நம்ம ஆஹா இது கொஞ்சம் பரவாயில்ல, நேற்று லேட்டா வந்த நீ இந்த நேரத்துக்கு போனா பார்த்தா சீக்கிரமே வந்து கேட்கறது சார். நம்ம போடுற எல்லாமே நீ சீக்கிரம் நம்ம வாசலாம் அதை பாத்துருவோம், வாட்சி ஸ்லோ போல இருக்கும் ஒன்னும் ஸ்லோ எல்லாம் பெரியதான் இருக்கு, இது மாட்டி விட்டுருது எல்லாத்தையும். ஒரு அஞ்சு நிமிஷத்தை எத்தனை அட்டகாசம் பண்ணி விட்டுறான்? ஒரு நிமிஷத்தை லோகத்திய சிருஷ்டி சிட்டி சம்ஹாரம் பண்ற மனுஷன் அத்தனை வேதி மாயிரை மாற்றிக்கிறது எவ்வளவு நேரம் போறது? நித்தியம் அழகா ஓடிக்க பார்த்து அன்னைக்குன்னு பார்த்து நம்ம ஏதாவது மூணு கால கலவ வச்சிருக்கோம், மூணு பத்துக்கு வந்து டாக்டி கிண்டு போய் அழகா நின்று போயிருக்கும். அது நின்னாதான் ராத்திரி பதினொரு மணி இங்கு தொலைப்படாதா? இந்த மூணே கால அடிக்க வேண்டிய அலாரத்துக்கு மூணு பத்துக்கு வந்து பிரத்யட்சம் பாப்பிட்டு சொல்றேன், மூணு பத்து மூணு பதினாலுக்கு வர சமயத்துல பாதி கிண்டு போட அவர்தான் போச்சு. அலா அடிக்கல எழுத்துக்கல, அலா அடிச்சதோ இதையோ எழுந்தமோ இது போனது போனது தான் இத்தனை அவதான். ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த ஓட்ட வச்சிருந்தாங்கன்னா இல்லாம அலாரம் நின்று போனாலும் உள்ளுக்குள்ள நேரம் ஆயிடுத்தோன்னு எழுப்பதும் அவன் தான் அலாரம் அவர்தான் நல்லதால நீ அலாரம் நின்று போயிட்டு எப்படியோ எழுந்துட்டேன்னா அவன் சங்கல்பம் பண்ணா நடக்கும். நினைச்சதை அந்த மாதிரி எல்லாரும் கிண்டல் பண்ணா இவர் அப்படி அழகா வல்லர் தேவனுடைய அரண்மனைக்கு போயிட்டா நிறைய வித்வத்துக்கள் உட்கார்ந்து இருக்கா காத்து கூச்ச பார்த்தோம்னா ஒன்னும் படிக்காத கூட்டமும் கட்டிக்கிறோம், நிறைய படிச்ச கூட்டமும் கட்டிக்கிட்டுதான் கட்டிட்டு இருக்கா. வல்லர் தேவன் பார்த்தேன் ரொம்ப பேசிட்டு அவர் பேச்சு அவர் பேச்சு அவர் பேச்சு அவர் பேச்சு இந்த புரியாத உள்ள நுழைய விஷ்ணு சித்தர் நடஞ்ச உடனே அப்படி தேர்ந்த பார்த்து எழுதிட்டான். அவர் அப்படி நடுங்கின்னு வர ஏதோ புடி கூட நடந்த ஒரு மான் குட்டி நடந்த மாதிரி உள்ள நுழையிறேன்னு வர ஏதோ ஒரு வஸ்திரம் அவ்வளவுதான் பெரிய பட்ட அடைந்த பெரிய வித்வத்தனா ஒரு கெட்டு இருக்கணுமே தலையில ஒரு தடம்லாம் கட்டிண்டு தோல ஒரு அங்கம் படிப்புகளெல்லாம் ஒரு போட்டு கையில கண்டவங்க எல்லாம் போட்டுண்டு இந்த நடக்கிற துணியிலே பெரிய படிச்சிருக்கா பெரிய ஸ்காலர்னு சொல்லும்படியா நடந்தா தானே மரியாதை உலகத்தை லோக மரியாதைக்காக வேதம்னா வேதத்துக்கு மரியாதை இல்லை, பகவானுக்காகத்தான் வேதம், பகவான் அனுபவிப்பதற்காகத்தான் வேதம். லோகம் அறிவா பெரிய வித்வான் கொண்டாடுறதுனால மோட்சம் கிடைச்சிடுமோ? சத்தியமா இல்லை. லோகம் எல்லாம் கிட்டாலும் சொல்றதுனால மோட்சம் தடப்பட்டுமா? அதுவும் இல்லை. கிருஷ்ண அவன் எழுந்தா நடந்து வரான் தன்னுடைய அரண்மனையிலேருந்து அவ்வளவு வரக அரியாபுரத்திலேருந்து இறங்கி நடந்து வரான். எப்படி எப்படி பிராமணன் அந்த சமயத்தை எண்பது மாதம் இறங்கினா அதுபோல இறங்கி வரா அவ்வளவு அழகா இந்த ராஜன் இறங்கி வந்தா கையை பிடிச்சி இந்த வாங்கும் உள்ள வாங்கும். உங்களை பார்த்த வரை எனக்கு தெரிஞ்ச போயிடுச்சு என் ஆத்மாவுடைய கேள்விக்கு பதில் நீங்க தான் சொல்ல முடியும், நீ தான் பரபிரம்மம் நிர்ணயம் பண்ண பார்த்த உடனே என் ஆத்மா பிரசன்னமாயி இத்தனை பேர் வந்தா மகாத்மா பிரசன்னமாக உம்ம வார்த்தவுடனே மகாத்மா பிரசன்னமா இருக்கு, நீர் தான் என்னுடைய தனம்னு ஒரு பாரு. பழசன்ல வந்து அழகாக ஒரு சிம்மாசன சமானமான ஒரு ஆசனம் போது உட்காந்துச்சு. உடனே எல்லாரும் சிரிச்சா, என்ன கைவிட்டு சிரிக்கிறா? ராஜன் கேட்டா, ஏன் சிரிக்க இல்ல, நீ ரொம்ப புத்திசாலி ஆச்சரியமா வித்தத்துறை ஏற்பாடு பண்ணிருக்கோம் நாங்க எல்லாம் நினைச்சோம், ஆனா அப்படி தோட்டு போயிட்டு ஏறாது, கொஞ்சம் ஜாக்கிரதையா மரியாதையாக பேசுறது, நீ முட்டாள்னு சொல்லு. இந்த மனுஷன் மறந்து கூட வேத பாடம் படிக்காது, வடபத்திர சாயி போல நத்தியோன சாயி போல் ஏழ பிராமன் ஏதோ தமிழ்ல வளர்ந்து கிடக்கிறார், தமிழ் திவ்ய பிரபந்தத்தை வளர்ந்து கிடக்கிறான்னு ஏதோ பேசிட்டு இருக்கா, அவர் வாழ்க்கையோ வைத்திய மாதிரி வடபத்திராச்சியில பேசிட்டு இருப்பா. இவரை போய் பரபிரம்மம் நிர்ணயம் பண்ண சொல்றது, என் சிரிப்பு தான் எங்களுக்கு இருக்கா. உடனே அவரும் சிரிக்கிற கூட வாசனங்க சொல்றது, நம்மளை கேவலப்படுத்துறாளே அவமானப்படுத்துறாளே, பகவான் எழுதி அவமானப்பட வச்சுட்டானே வருத்தம் இல்லை. அவன் தான் நினைக்கிறான், எனக்கு என்ன போச்சு, இந்த குழந்தைங்க எல்லாம் சமயத்து அப்பா அம்மா திட்டி கிண்ட குடி சிரிப்பான், அவன் சிரிக்கணும், அதை கிண்ட பண்றோம், அதை அடுத்தவங்க கேவலப்படுத்த தோணாது. ஆமா ஆமா, வாஸ்தவம் தான் அழகா சிரிக்கும், ஆசி ஆயிட்டு அதுதான் படுத்தோம் அப்படின்னா அது நீ இருக்கும். அதை படுத்தலாம் முன்னாடியே வேற அசிங்கமாக பண்ணி வேற நம்ம அதை கூட கொடுங்க, அதெல்லாம் அப்படியே சிரிச்சுக்கணும். அவ்வளவு பெருமையா சொல்றதா ஒரு அபிமானப்படுறதானும், அந்த மாதிரி சுய அபிமானம் இல்லாத கல்மஷம் இல்லாத ஒரு குழந்தை மனசு தெரியாது. அதனால பகவான் தரத்தை விட்டான், அப்படி இருக்கிறதான் இவன் சொல்றபடி கேட்பான், கொஞ்சம் புத்தி சாப்பிடையும் இருந்தா போக போக அதெல்லாம் வந்துடலான்னு விடுவான். இப்பிரபத்திரிகள் கொஞ்சம் முட்டாசல் நம்ம சொன்னாலும் கூட குழந்தை மாதிரி அவன் சொன்னவனும் ஓடி போயிட்டான். திருடா கிருஷ்ணா கதையாட்சி போயிட்டு அந்த பாக்கியவதிகள் கிருஷ்ணன் இட்டால ஆசை பாகவத் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்து விசேஷம் தான், ஒவ்வொருத்தரும் விதவிதமான கிருஷ்ணா அந்த பாக்கியம் கிடைச்சிருக்க. கிருஷ்ணன் சொன்னா போனா மரியாதை காப்பாத்திக்காரு, கிருஷ்ணனுடைய மரியாதையை காப்பாத்திக்காரு, அதான விசேஷம். யாரால முடியும், கிருஷ்ணன் சொன்னா யாகம் பண்ணிட்டு இருக்காரு, ஏன்னா தேவர்கள்லாம் வந்து கிருஷ்ணா நீ பாடுகளா இந்த பக்கம் வந்து விட்டாங்க, யாகம் நடக்கல, நீ பாடு அவ கொடுக்க அவிக்குதான் இந்த வாழ்க்கைன்னு சொல்லி கேள்வி கேட்க முடியாதபடி ஆச்சரியமா கிருஷ்ணன் சொன்னாலே இந்த பிராமண பத்திரிகை கிளம்பினால நெசமாவே உத்தமிக்கலாம், ஆச்சரியமானவர்கள் அந்த மாதிரி இவன் வந்து உட்காந்துக்கா, இவரெல்லாம் கிண்டல் பண்ணிட்டு இருக்கா, நல்லவர்கள் கையை கூப்பிட்டான், இவரெல்லாம் இப்படி பேசுறது காண சகிக்க எங்களால் முடியாது, தயவு செய்து பரபிரம்மத்தை நிரூபணம் பண்ணுங்க. அவர் பார்த்தா ராஜனுடைய ஆத்மா துடிக்கிறது அவர் தெரிஞ்சு இருந்த கண்ணை மூடி அவர் கையை கூப்பிட்டு வடபத்திர சாயி, நீ என் பெருமை நடனாதன்னு நான் சொல்லல, எனக்கு பரபிரம்ம நிர்ணயம் எல்லாம் பண்ண தெரியல, இந்த ஜீவன் ஏங்கிறாத்தா, இந்த ஜீவன் துடிக்கிறதா, அதுக்கு நீ பரபிரம்மம் நிரூபணம் பண்ணுடான்னு ஸ்மரிச்சா அவங்களாலதான் அடுத்த க்ஷணம் எங்கேண்டதாம கொட்டேஷன் கொடுக்கிறார். வேத மந்திரம் மறந்தும் கூட கிடைச்சிருக்கு, காதல் அங்க யாராவது சொன்னா கூட ஓடி போயிடுவார், மறுத்த சொல்லிட்டு இருக்க அவங்க கருகத்துல ஓடி போயிடுவார். சரியம் பிராமண சரியம் ஒழிய ஒரு பிரயோசனம் இல்லையான்னு ஒதுங்கி கிடக்கிறவர். இன்னைக்கு அத்தனை விஷயங்கள் யாரெல்லாம் கைகட்டி சிரிச்சாலோ அத்தனை பேர் கைகட்டி வாய் மூச்சு விட்டா, அது ஏன் எல்லா பிரமாணங்களும் சொல்றார் வேதத்துல. வேதத்துல நாராயணன் பரபிரம்மங்கிறதுக்கு கொட்டி கிடக்கு பிரமாணம், கொட்டி கிடக்கு. மற்ற இடங்கள்ல மற்ற தேவதைகளை பத்தி சொன்னாலும் கூட இனி வரைக்கும் மற்ற புருஷன் எல்லாம் சொல்ல புருஷ சுத்தம் விசேஷமா தானே இருக்கு. எதுவா இருந்தாலும் புருஷ சுத்தம் சொல்லாம ஏதான ஒரு காரியம் ஆரம்பிக்கிறார், எந்த இடமா தான் புருஷன் நிச்சயமா நல்லா தெரியாது நாராயணன் தான். அத்தனை பேரு சந்தியாவங்க அச்சுதானந்தன் அனந்தாயணன் கோவிந்தாயணன் சொல்லிதானே ஆரம்பிக்கிறோம், அங்கன்யாசம் கரன்யாசம் கணபதி ஹோமம் பண்ணாலும் பிராணாயாமம்னு சொல்லியாச்சுன்னா முதல்ல அச்சுதாரணம் பண்ணிட்டு சங்கல்பம் பண்ணும்போது தேவதையுடைய பெயரை சொன்னாலும் கூட கேசவா நாராயணன் எல்லாரும் சொல்லுங்க, ஸ்மார்த்தாளா இருந்தாலும் சரி வைஷ்ணவாலா இருந்தாலும் சரி மாத்வாலா இருந்தாலும் சரி கேசவா நாராயணா சொல்லாம சந்தியாவந்தனம் பண்ண முடியாது. ஏன் அதை மாத்த முடியலையே, சங்கல்பத்துல வேணா மாத்திக்கலாம், இந்த தேவதையில் சொல்லிக்கலாம், அப்படியே சொன்னாலும் கூட அது நாராயணன் தானே போய் சேர்றது. எத்தனை யாகம் பண்ணி முடிச்சா கடைசியில சர்வம் கிருஷ்ணார்ப்பணமஸ்தூன்னு சொல்லித்தானே ஆக வேண்டி இருக்கு, இத மாத்த முடியறது இல்லையே. மகாகணபதியை பக்கமா உட்கார்ந்து பகவத்கீதை எழுதி அவனால் தொலைக்கிறார். அப்பா பகவானுடைய பத்துவத்தை எழுதிட்டே அவனால் சம்மன் உட்கார்ந்து இருக்காருன்னா அத்தனை தேவர்களுக்கும் நன்னா தெரியாது. கஜேந்திர மோட்சம் ஒண்ணு போதும், இவன் தான் பரபிரம்மன்றது. ஆதிபீகம்னு சொன்னவரே அத்தனை தேவர்கள் நமக்கு அந்த அருகது இல்லை. அனாவசியம் போய் வம்பளம் ஆடிக்கூட உட்காந்துட்டான், அனாவசியம் வம்பளம் ஆடிக்கிறான்னு உட்காந்துட்டாரு. எத்தனையோ பிரமாணங்கள் காட்டிட்டு போயிட்டே இருக்கலாம், இவன் தான் பரபிரம்மன்றதுக்கு பல பிரமாணங்கள் காண கிடைக்கிறதே தம் இதிகாசம் புராணம். ரொம்ப ஆச்சரியமா அதி விசேஷமா எத்தனையோ இதுல மாறுபட்டு கடந்தாலும் எல்லாரும் விகிரதம் ஆத்மாத்தான்னு சொல்றோம், வைஷ்ணவான்னு சொல்றோம், மகாத்மான்னு சொல்றோம், ஐயர் எங்க ரெண்டுமோலாம் சொல்றோம். ஆனா பாரதம் முழுக்க பொதுவா கொண்டாடக்கூடிய பண்டிகை பார்த்தோம்னா கிருஷ்ண ஜெயந்தி ராமநவமி தானே, அத்தனை விசேஷமா கொண்டாடின்னு தானே அத்தனை பேரும். இது வேண்டாம் சுமாசம் ஒதுக்கவில்லை, ஒதுக்க முடியறது இல்லையே. சத்தியம் இவன் தான் பரபிரம்மம். அதனால மற்ற தேவர்கள் கேவலம்னு அர்த்தம் இல்லை, இவனாலதான் அவர்கள் இருக்க 30 கோடி தேவர்களுக்கும் அஸ்திவாரம் யாருன்னா இவன். பார்த்தோம்னா அவ்வளவு அழகா பகவத்கீதையில சொல்றான், இது அஸ்வத்த பட்சம் தலைகீழ இருக்கு, இது வேர் நான் தான் அவன் சொல்றானே. மாமேகம் சரணம் பிரதன் அவன் தானே சொல்றான். அவ்வளவு அழக விபூதி யோகம் பார்த்தோம்னா இவாளுக்குள்ள அந்தரியாமையா நான் தான் இருந்து எல்லாத்தையும் நடத்தேன், நிரூபணம் பண்றானே. அகமேவாசமேவாதே நான் பாகவதத்துல பிரம்மதேவனுக்கு இவன் சொல்றதாக சதுஸ்லோகி பாகவத்துல என்ன மிஞ்சி எதுவுமே இல்லைன்னு அவன் சொல்றானே. அர்ஜுனா என்ன காட்டம் தெரிச்சு எதுவும் இல்லடா, நான் அங்கே சரசப்பரம்னு சொல்ல முடியாது, எனக்கு மிஞ்சி எதுவும் இல்லடா. உத்தரவுக்கு சொல்றானே உத்தரவு கீதையில எத்தனை இடங்கள்ல நிரூபணம் பண்றான் பிரபு, நிரூபணம் பண்ணிட்டேதான் இருக்கான். அப்படி ஏன் தெளிவா இருக்கப்படாதுன்னா, இது தெளிவா இருக்கப்படாது, ஆராய்ச்சி கண்டுபிடிக்கணும். பகுனாம் ஜன்மராமன் தேடி முடிக்கிறானே. வாசுதேவ சர்வமிதி ச மகாத்மா துர்லப. சங்கருடைய வியாக்கியானம் படிக்கணும் பகவத்கீதை, ரொம்ப அழகா இருக்கும். அந்த வாசுதேவன்ற ஒரு வார்த்தைக்கு அகிலாண்ட கோடி பிரம்மாண்டனாக பரிபூர்ண பரபிரம்மமாகிய ஸ்ரீமன் நாராயண் பெரிய வியாக்கியம் ராமானுஜர் மற்றவர்கள் அப்படி சொன்னார். ஆச்சரியமா நிரூபணம் பண்றா, அதி விசேஷம். அதனால அவன் பரபிரம்மன்ற சந்தேகமே வேண்டாம். மற்ற தேவர்கள் எல்லாரும் அவனுடைய கைங்கரிய பாருங்க, அவர்கள் பாகவதற்கு நீங்க பாகுடன் பழகவே கிடையாது. அப்ப அபச்சாரமும் பண்ண மாட்டோம், குழம்பவும். அத்தனை விசேஷம், அத்தனை பேரிடத்தில் பக்தி வேணும்னு கேளுங்க, பகவத் பக்தி லபிக்கணும்னு கேளுங்க. கோபிகள் கூட காத்தியாயணி மகாமாரி மகாயோகியின் அதீஸ்வரி நந்த கோபசுதம் தேவி பதிமே குருதே நமகன் கிருஷ்ணன் வேணும்னு திருவேணத்தை கேட்டா. ருக்மிணி பிராதி கூட குலதேவதை பூஜை பண்ற சமயத்துல உன்னுடைய பக்தாயும் வணங்குறேன், உன் குழந்தை கணேசனையும் வணங்குறேன், கண்ணனையும் வணங்குறேன், எனக்கு கிருஷ்ணன் வேணும்னு கேட்டா. தெளிவா இருக்கணும் இந்த விஷயத்த, பரபிரம்ம விஷயத்த கோப ஹரிதான், சந்தேகமே வேண்டாம். அதனாலதான் கொம்பளம் அழக ஹரே நாம ஹரே நாம ஹரே நாமையும் கேவலம் களம் நாத்தியேவ 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 கதிரங்கே தான் சொல்லி முடிக்கிறார். அதே மாதிரி பகவான் கீதை சொன்னா, பிரம்ம புவனாலோகாவான் புண்ணிய மத்தியலோகே விசந்தி பிரம்மலோகம் வரைக்கும் போனா திரும்பி வர வேண்டிய கட்டாயம் இருக்கு. ஏன்னா எல்லாமே ஒரு தோசை, எல்லாமே பிரளயத்துக்குள்ள அழியும்படியான ஒரு பிரகிருதி தான், அதுவரைக்கும் மாய உண்டு. பரபிரம்மம் இருக்கும்படியான வைகுண்ட லோகத்துல கூட இவன் மாய பூச்சான், அங்கப்படிதான் மாயில தெளிவா சொல்றான். அது வரைக்கும் எங்க போனாலும் திரும்பி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த ஹரி ஒருத்தன் தான் பரபிரம்மம். இந்த பரபிரம்மத்துடைய ஒவ்வொரு அங்கத்திலையும் பார்த்தோம்னா விராட் புருஷன், இந்த அண்டத்தை உற்பத்தி பண்ண ஜெகத் சிருஷ்டி பார்த்தோம்னா எல்லா தேவதையும் படைச்சாச்சு, எல்லா பிரகிருதியுடைய விஷயங்கள் பஞ்சபூதங்கள்லாம் படைச்சாச்சுன்னா கூட எல்லா சேர்ந்து சிருஷ்டி பண்ண முடியலையே. இவன் எல்லாத்துக்குள்ளேயும் அந்தரியாமையா ஊடு இருந்த பிறகுதான் எல்லாத்துக்கும் ஒரு சக்தி வந்து பலம் வந்து எல்லா காரியத்தையும் சேர்த்து பண்றான். என்ன பாகவதத்தை பிரத்யட்சமா காணக்கிறது ஜெகத் சிருஷ்டியில, இவன் நுழைஞ்ச பிறகுதான் எல்லாத்துக்கும் ஒரு சக்தி வந்து எல்லாரும் சேர்ந்து ஒரு காரியம் ஜெகத் சிருஷ்டியில பண்றான். இவனுடைய பலம் இல்லாம சம்ஹாரம் பண்ண முடியாது, இவன் பலம் இல்லாம சிருஷ்டி பண்ண முடியாது, இவன் பலம் இல்லாம தேவனுடைய சேனாதிபதியா இருக்க முடியாது. இவன் தான் சாஸ்வதமானவன். கராரவிந்தேன பதாரவிந்தம் முகாரவிந்தேசயந்தம் படத்திய பத்திரத்திய குடேசயானம் பாலம் முகுந்தம் சிறுதாரமாமி. மாரவிந்தையர் பார்க்கிறாரு, பிரளயம் என்ன, மாய என்ன, யார் நடத்துறான்னு கேட்க, இது ஒண்ணுதான் அவர் பார்க்கறா காண கிடக்கு. யாருமே இல்ல. ஒரு சின்ன ஆளுல இன்னொன்று குழந்தையா செந்தாமரை பாதங்களை செந்தாமரை கைகள்னால விடுச்சு சங்கரி வாழ வச்சு படுத்திருக்காங்க. இப்படியான பரபிரம்மம் நிரூபணம் ஆகிறது. பிரம்மதேவருடைய வயசு 100 வயசுதான். அவருடைய ஒரு பகல் பொழுதுல அவங்களை அழகா 14 மனுக்கள் இருக்கா அப்படின்னா சொன்னா பிரம்மதேவருக்கு அப்புறமாதான் மத்த எல்லா தேவதையும் சிருஷ்டியாரா. அந்தனால தெளிவா இவன் சொல்ற ஹரிதான் பரபிரம்மம். வேதம் படிக்காம எம்பெருமான் என்றேனோ பட்டர் பிரானை போலே வேதமே தெரியாம வேத விஷயங்களை சொல்லி பரமாத்மா நிரூபணம் பண்ணும்படியான ஒரு பக்தி ஆச்சரியமா அதி அற்புதமா இந்த பட்டர் பிரான் ஆகிய விஷ்ணு சித்தராகிய பெரியாழ்வார்க்கு இருந்தது எனக்கு உண்டோன்ற சொல்லி முடிச்சாரோ இங்க பொறுக்கி தாக்கீழ வந்துருச்சு. பகவான் அறுத்துண்டா விரைந்து கிளி எடுத்தான் அவருடைய தனியன் பாசுரத்தை சொல்லுவோம். விரைந்து பாண்டியன் கொண்டாட பட்டவிழா வந்தான் என்று வேண்டிய வேதங்கள் ஓடி விரைந்து கிளி எடுத்தான். வேதத்தை என்னென்ன பிரமாணங்கள் சொன்னோம் அத்த பிரமாணத்தையும் சொல்லி இவன் தான் பரபிரம்மம் நிரூபணம் பண்ணி விரைந்து கிளி எடுத்தான். உடனே ராஜனுக்கு பரம சந்தோஷமா இருக்கு. அத்தனை பேரும் ஒத்துழைச்சா இவரை மிஞ்சி அதுக்கப்புறம் யாரும் பேசல பேச முடியலை. அவரே ஆமா வாஸ்தவம் தான் அப்படின்னு அதி விசேஷமா அதி அற்புதமா நிரூபணம் பண்ண உடனே ராஜன் பார்த்தான பரம குஷியாகி ஒரு யானை உட்கார வச்சு ஒரு நகரம் மகிழ்ச்சி மந்திரி பகவான் பார்த்தான் என் குழந்தை ஜெயிச்சுட்டானே பேசல நிமந்தான் அவர் ஒண்ணும் பேசல. என் குழந்தை ஜெயிச்சு விடுத்தேன் அந்த ஆனந்தத்தை பாக்குறதுக்கு கருடன் மேல வந்து காட்சி கொடுத்தான். காட்சி கொடுத்தா பகவான் வந்துட்டானே குஷியாக அச்சோ கலியுகத்தை காட்சி கொடுக்கறானே. இவருடைய செந்தாமரை பாருங்க தொங்கிட்டு கிடக்கிறது. இதை பார்த்து நாலு பேர் திருஷ்டி போட்டுட்டா என்ன ஆகுது இந்த காலு கேனா ஹானி வந்துடும். அவனுக்கு கூட ஹானி வராது. ஹானி வரக்கூடிய சக்தியா இருக்கும் இல்ல தேவக்கு வந்து தேவரை பாக்குறோம். நன்னா பகவான ஸ்தோத்திரம் பண்ணா உபசம்ஹார பயமாறுகளா கம்சன் ஏதாவது இந்த ரூபத்தை யாருமே ஒண்ணு பண்ண முடியாது. ஆனா அவன் மேலுக்கு வார்த்தை இல்ல அச்சோ இந்த நாராயண ரூபம்லாம் வேண்டாம் விஷ்ணு ரூபம்லாம் வேண்டாம் கம்சன் ஏதாவது பண்ணிடுமாவும் பயமா இருக்குன்னு கம்ச பயமா கிருஷ்ணனுக்கு ஆணி வந்துடும் தங்களுக்கு ஏதாவது வந்துடும் பயம் இல்லை. அந்த மாதிரி பார்த்தா அது கலியுகத்துல வேற காட்சி கொடுக்கானு துவாபரிகத்துல அர்த்தராத்திரி எல்லாரும் மாயையில தூங்கிட்டு கிடக்கிற சமயத்துல காட்சியை பார்த்த தேவக்கு பசு தேவர் அப்படி குழந்தீங்கன்னா கிடையாது. இவனுடைய அன்புனால ராமனுடைய சிவந்த கண்ணு கூட என்னமோ தூக்க கலக்கத்தால சிவந்த மாதிரி தோன்றதான். நீ தூண்டு ஒண்ணு பிள்ளை கிடையாது பய ஒரு சின்ன பிள்ளையாதான் ஒரு 11 வயசு ஆயாச்சு. அந்த பிள்ளைய பார்த்து அச்சோ ரொம்ப சின்னவனையும் வில்லு கூட ஒழுங்கா பிடிக்க சொல்லனா இந்த வாத்சல்யம் ரொம்ப சௌக்கியமா இருக்கிறதே சுகப்படுறதே ஒரு வாத்சல்யம். அந்த மாதிரி தெரியாத பார்த்த கலியுகத்தை அப்படி ஆட்சி கொடுக்கிறான கோரமான விதமாச்ச பகவான பார்த்தா கூட பொறாம படுற விதமா இருக்கு. நல்ல வருமானமும் புறவப்படக்கூடிய மாதிரி இருக்கு. நம்ம எவ்வளவு பிரயத்தனப்படாம வருமானம் வரமாட்டேங்க. கோவில மட்டும் வருமானம் வந்துட்டே இருக்கு. அவன் கொள்ளை எடுக்கலாம பிரயத்தனம் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. ஏன் அவ்வளவு பாடகையும் வேஸ்ட் பண்ணணும் இப்படியான பேசுறது. பகவானுக்கு அபிஷேகம் பண்றாரு அப்பாடா நல்லா பாக்கலாம். நம்ம நாட்டுல 2 லிட்டர் பால் கொடுக்கலாம் தோடல. இந்த 2 லிட்டர் பாலை இருக்கு அனாவசியமா ஒரு செலமேல கொட்டி வீணடிக்கிறேன்னு சொல்லி தன் சரீர சுகத்துல வயிற்று குழப்படியே ஓடிந்து கிடக்கிற சுயநலமே பிராதாங்கியமான கூட்டத்தை காசு கொடுக்கறாங்க. ஏதேனும் மந்திரமோன் பயம் வந்துடுதா உடனே ஒரு பாசனம் சொல்றாரா விதியார்கள் காதல் விழுந்த போதும் சொல்லி யானை கழுத்து மேல கட்டிருக்க மணியை எடுத்து அடிச்சுட்டு பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 மல்லாண்ட சிந்தோள் மணி வந்தா நீ சேவடி செல்வி திருக்காப்பு பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 ஆண்டு எத்தனை நடக்கலையே. உடனே பகவான் சிரிச்சான் உனக்கு யாராவது பண்ண முடியுமா என் தோல பாரு சாமூர முஷ்டிகள் எல்லாம் தூக்கி போட்டதோடு அதனாலதான் பயமா இருக்கு. அத பார்த்து ஆஹா இந்த சோழ அது பண்ணிட்டு கண்ணாடி பட்டுட்டான்னா அவங்க அது அப்பா அந்த கண்ணாடி பட்டு ஒரு தழும்பு வந்து அழகாத்தா சொன்னா கண்ணாடி தழும்பு தாங்க ஏற்கனவே யசோத கட்டின தழும்பு இன்னும் படுத்த நெஞ்சு உடுத்திண்டே இருக்கு. யசோத கட்டின தழும்பு இன்னும் நெஞ்சில உடுத்ததா அவருக்கு அச்சோ எவ்வளவு உடுத்திருக்கும் அப்பப்ப கை கட்டி கட்டி பாக்குறாரு. நம்மளுடைய சரீரம் கர்ண கடோரமா இருக்கு, கடினமா இருக்கு. இதுவே இத்தனை உடுத்து உடுத்துற சமயத்தை படிக்கிற பஸ்ஸும் இருக்கும். இந்த போர்வையோ பாயோ கொஞ்சம் சுருங்கி படுத்த படுக்க முடியும், உடுத்தும். அதை சரி பண்ணாதான் படுக்க முடியும். இந்த சரீரத்துக்கே இத்தனை உடுத்தம்னா மிருதுவான கோமலமான அழகான சமஸ்தான ஒரு செய்தி. உலகத்திற்கு அத்தனை குழந்தைகளுடைய திருமேனியில் எல்லா சாஸ்திரையும் சேர்த்தால் கூட இவனுடைய திருமேனியுடைய மிருதுவம் வராது. தாமரையுடைய இதழுக்கு கூட ஒரு கடின தன்மை உண்டு, ரோஜா புஷ்பத்துடைய இதழ் கூட ஒரு கடின, அதை விட மிருது. சில தாமரத்தை பார்த்தோம்னா ஹரிவாசனோட வியாக்கியானம் பண்ற சீதையும் லக்ஷ்மணன் கொஞ்சம் உத்து பார்த்தாலே சரீரம் சமந்து போயிடலாம், அவ்வளவு மிருதுவம் கண்டி போயிடலாம். ஆஹா என்னமா இருக்காரு பெருமாள், யாரு சீதையும் லக்ஷ்மணன் வேற யாரும் பண்ணாலும் பரவாயில்ல, சீதைக்கு லக்ஷ்மணன் பகவான் என்ன அவால கொஞ்சம் உத்து பாவத்துடன் உடனே சமந்து போயிடுறது. பகவான் பார்த்து எதிரி பார்த்த அழகாக்கேன்னு பார்த்தா சமந்து போயிட்டு பார்க்கிற பார்வையில சமந்து போறதா எத்தனை மிருது, எத்தனை மிருது. அதுவும் வெண்ணைய சின்ன சாஃப்டா வச்சு உடம்பு, உடம்பெல்லாம் வெண்ணையை பூசி பூசி எல்லாம் வெண்ணெய் நெய்யெல்லாம் பூசி போ உடம்பு உடம்பு ஸ்கின் நல்லா இருக்கும். அப்படின்னு இது ஊர வெண்ண பாடு பண்ணி நுழைஞ்சு நுழைஞ்சு ரவி பாடு வெண்ண பாடு கூட உட்காந்துருக்கோம், எவ்வளவு சாஃப்டா இருக்கும். அச்சோடு பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பலகோடி நூறாயிரம் மல்லாண்டு தின்தோடு மணிவண்ணாவின் சேவடி செவ்வி தெருக்கா. இதுக்கு முன்னாடி யாருமே மங்களபாரம் பண்ணதே இல்லை. பகவான் நன்னா இருக்கட்டும் ஆசீர்வாதம் பண்றதுக்கு நம்ம கருகதை உண்டு நிரூபணம் பண்ணதே தெரியாது. நீ நன்னாரு, நீ சௌக்கியமாறு, நீ ஆனந்தமயமாறு, அவனுக்கு ஆசீர்வாதம் மங்களாசாசனம் பண்ணிட்டார். பகவான் கோணங்கத்தை தலைச்சா அந்த மாதிரி எம்பெருமான் என்றேனோ பட்டர் வீராரை போலே தன்னை பத்தி அவருக்குள்ளே தான் நிரூபணம் பண்ண தெரியாத பேசவே இல்லை. எப்படி அர்ஜுனனுக்கு பகவத்கீதை பேசினாலும் அந்த மாதிரி அந்தர்யாமி பெரியாரவருக்குள்ளேயே பேசினான். சுக்கம் நிஜமா நல்லா இருக்கும். நம்ம பேசுற மாதிரி இருப்போம், நம்ம பேசுற நமக்கே நல்லா இருக்கும். பெரிய கிருஷ்ண பக்தி பண்ணி நாமகம் பண்ணும்பொழுது பல இடங்களை பேசுவோம். நம்ம சரீரத்தில் சப்தம் வரும், ஆனா நம்ம சப்தம் இருக்க ஆச்சரியமா தனியா தெரியும். நம்ம அழகா கை எடுத்து பார்த்துருக்கோம், ஆஹா என்னத்தான் இருக்கு, சுகம் அனுபவிக்கணும். ஜென்மா போயிட்டு இருக்கு அந்த மாதிரி பேசுறது எனக்கு சக்தி உண்டோன்ற திருக்கோள தெம்பிள்ள எம்பெருமான் என்றேனோ பட்டகிரானை போலே வித்ராஜர் வாஸ்தவம் தான். இந்த மாதிரி பரபிரமே யாரால பண்ண முடியும் நினைச்சா உடனே அடுத்த ஒரு விஷயம் சொன்னா என்ன விஷயம் நாளைக்கு பார்க்கணும். ராதே கிருஷ்ணா.